الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه لله أما بعد قرد وارم سورة الماعون عند يل آية هلقون ده أتي آية له عند سورة من ودي البير سورة எந்த இடத்துல அல்லது எந்த காலப்பகுதியில் இறங்கியது, மக்காஹுவா மதீனாஹுவா? அந்த அந்த சூராவினுடைய முதலாவது ஆயத் அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், கூலியை பொய்ப்பிப்பவரை நீர் பார்த்தீரா என்ற முதலாவது ஆயத்தில் இருக்கக்கூடிய விழிப்பு யாருக்குரியது, அது யாரை குறித்து இறங்கினது, கூலி என்பது கூலி நாளை குறிக்குதா என்பதை பற்றியும், ரெண்டாவது ஆயத் பதாலிக்கல்லது எதோ ஒன்றியத்தையும், அவன் அனாதையை தள்ளிவிடுப்பவன் தட்டிவிடுப்பவன் என்பது பற்றியும் படிக்கும்போது, அந்த ரெண்டாவது ஆயத்தில் அனாதையை சம்பந்தமான, அனாதை என்றால் யார், அனாதைக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள இடம், அனாதையின் அந்தஸ்து, அனாதையை பராமரித்தல், அனாதைக்கு கருணை காட்டுதல், இவை பற்றிய விவரங்களையும் படித்து முடித்தோம். முதல் ரெண்டு ஆயத்துகளுடைய விளக்கத்தையும் நாங்கள் படித்து முடிச்சிட்டோம். அதில் ஒரு ஹதீஸ், எவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அனாதை ஒருவனுடைய தலையை தடவி விடுவாரோ அவரின் கைப்பட்ட இடம் ஒவ்வொரு முறைக்கும் நன்மைகள் ஆகிவிடும். அதனால் ஹதரத் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹுடைய அறிவு, அது யார் என்று சொல்லியிருக்கீங்க, தபரானி என்ற சொன்ன முஸ்னத் அஹ்மத் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு. மற்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் அதில் பூரணப்படுத்திட்டோம். அரை செல்லது யுத்தீபு பித்தீன், கூலியை பொய்ப்பிப்பவரை, கூலி நாளை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா? கூலி நாளை பொய்ப்பித்தல் உண்மைப்படுத்தல் அது சம்பந்தமாகவும் விரிவாக படித்தோம். பதாலி கல்லது எதோ ஒழிய தீன், அவன் எத்தகையவன் என்றால் அனாதையை தட்டி விடுகிறான், அதையும் பரிபூர்ணமாக விளக்கமாக எடுத்துக்கொண்டோம். மூன்றாவது வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், இது மூன்றாவது வசனம். ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை குறித்த அந்த அம்ருபுருல் ஆஸ் என்பவன் அனாதையை தட்டிவிடுகிறான். இரண்டாவது, ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவது கிடையாது. இந்த ஆயத்தை நாங்கள் இன்றைக்கு விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்வோம். லா யஹுப்புண்டா, அவன் தூண்டுவது இல்லை. தாம் என்றால் உணவு அல்லது உணவளித்தல். மிஸ்கீன் என்றால் வறியவர், ஏழை என்ற அர்த்தம். ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை அல்லது ஏழையின் உணவுக்கு அவன் தூண்டுவதில்லை. ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை அல்லது ஏழைக்கு ஏழையின் உணவை அவன் தூண்டுவதில்லை. ஏழைக்கு உணவளித்தலை தூண்டுதல், ஏழைக்கு உணவளித்தலை தூண்டுதல் அல்லது தூண்டாதிருக்கும். இதில் முதலாவது ஏழைக்கு உணவளித்தலை தூண்டுவது என்பதற்கு முன் ஏழைக்கு உணவளித்தலை பற்றி நாங்கள் படிப்போம். அப்பதான் அதுக்கு தூண்டுவதை பற்றி படிக்கலாம். ஏழைக்கு உணவளித்தர் என்று சொன்ன போது ஏழை என்றால் யார் என்பதை பற்றி முதலாவது, ஏழைக்கு உணவளித்தலை அவன் தூண்டுவதில்லை என்றால் ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டுவது தூண்டாமையை பற்றி விளக்கம் தேவை. அதற்கு முன் ஏழைக்கு உணவளித்தல் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கம் தேவை. ஏழைக்கு உணவளித்தல் என்னும் போது ஏழை என்றால் யார் என்பதை பற்றி விளங்கி போறோம். ஆகவே முதலாவது இப்ப நாங்கள் விளங்க முயற்சிப்பது மிஸ்கீன் என்றால் என்ன. மிஸ்கீன் என்றால் என்ன? மிஸ்கீன் என்பது எங்களுடைய சாதாரண வழக்கத்திலும் உள்ள ஒரு வார்த்தை, ஆனால் அதாவது அரபு பதம். ஃபக்கீர் என்றும் சொல்லுவோம். ஃபக்கீர் மிஸ்கீன் என்பது ரெண்டுமே அரபு வார்த்தைகள். ஃபக்கீர் என்பதும் மிஸ்கீன் என்பதும் என்ன என்பதை பற்றி நாங்கள் ரெண்டு வருடங்களுக்கு முன்னால ஜகாத் பற்றி படிக்கும் போது படித்தோம். யார் யாருக்கு ஜகாத் கொடுக்கணும் என்று வரும்போது ஃபக்கீர் மிஸ்கீன் என்று சொல்லப்படக்கூடியவற்றில் ஃபக்கீர் என்றால் யார், மிஸ்கீன் என்றால் யார் என்று படித்தோம். திரும்பவும் அதை ஞாபகம் ஊட்டு. ஃபக்கீர் மிஸ்கீன் என்ற இரண்டு பதங்களும் ஒரே இடத்தில் ஒன்றாக வந்தால் ரெண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள். ஒரே இடத்துல ஒன்று மாத்திரம் வந்திருக்கிறது என்றால் இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறேன், இஸ்லாமும் ஈமானும் சேர்ந்து வரும் போது இஸ்லாம் அதனுடைய அர்த்தத்தில் இருக்கும், ஈமான் அதனுடைய அர்த்தத்தில் இருக்கும். ரப்பும் இலாகும் சேர்ந்து வரும் போது ரப் அதனுடைய அர்த்தத்திலும் இலாக அதனுடைய அர்த்தத்திலும் இருக்கும். எந்த இடத்துல ரெண்டுல ஒன்று வந்திருக்குதோ அப்ப கூறப்படாதனுடைய அர்த்தமும் அதுக்குள்ள சேர்ந்திருக்கும். அதே போலத்தான் ஃபக்கீர் என்று சொல்லப்பட்டு அதே இடத்துல மிஸ்கீன் என்று வந்திருந்தால் ஃபக்கீருக்குரிய அர்த்தம் வேற, மிஸ்கீனுக்குரிய அர்த்தம் வேற. இரண்டுல ஒன்று வந்திருந்தால் எது சொல்லப்பட இல்லையோ அதனுடைய அர்த்தமும் சொல்லப்பட்டதுக்குள்ள இருக்கும். சேர்ந்திருந்தால் பிரிந்திருக்கும், பிரிந்திருந்தால் சேர்ந்திருக்கும் என்ற அர்த்தம். இந்த இடத்தில் அல்லாஹ் மிஸ்கீன் என்று சொல்லும் போது ஃபக்கீரை சொல்லாததன் காரணமாக இந்த ஆயத்தில் ஃபக்கீரும் உள்ளடங்கி இருக்கிறார். சரிதானே? அதாவது ஆமில் மிஸ்கீன் என்ற அந்த மிஸ்கீன் என்பதற்குள்ள ஃபக்கீரும் உள்ளடங்கி இருக்கிறார். ஏனென்றால் இந்த இடத்துல அல்லாஹ் ஃபக்கீர் என்பதை முன்னரோ பின்னரோ சொல்ல இல்லை. பிரித்து பிரித்து பார்க்கும் போது ஃபக்கீர் என்பவர் மிஸ்கீனை விடவும் வறுமை கூடியவர். பொதுவாக நாங்கள் சொல்றதா இருந்தால் மிஸ்கீன் ஓரளவு நிலைமை நல்லா இருப்பார். ஒப்பீட்டளவில் ஃபக்கீர் என்பவர் மிகவும் மோசமான நிலையில இருப்பார். ஃபக்கீருக்கு ரெண்டு நிலைமைகள் இருக்கு. ஒன்று, அறவே வருமானம் இல்லாதவர். ஃபக்கீர் என்பவர் யார்? அறவே வருமானம் இல்லாதவர். அல்லது தேவையான செலவுக்கு தேவையானதில் மூன்றில் ஒரு பகுதி வருமானம் உள்ளவர். 50,000 தேவென்றால் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கில் அவர் வருமானம் இருக்கும். மூன்றில் ஒரு பகுதி வருமானம் உள்ளவர் இவர் ஃபக்கீராக இருப்பார். ஒன்று, அறவே வருமானம் இல்லாதவராக இருக்கணும் அவர் ஃபக்கீர் என்பதற்கு. அல்லது செலவு எவ்வளவு தேவையோ அந்த செலவுக்குரிய தொகையில் மூன்றில் ஒரு பகுதி தான் அவருக்கு வருமானமா இருக்கு, இவர் ஃபக்கீர். மிஸ்கீன் என்பவர் வருமானம் உள்ளவர், ஆனால் செலவுக்கு தேவையானதில் சுமார் மூன்றில் இரண்டு அளவு அவருக்கு வருமானம் இருக்குது. 50,000 தேவென்றால் ஒரு 35,000 அவருக்கு மாதம் வருமானம் இருக்குது. உதாரணத்துக்கு இவர் மிஸ்கீன், ஆனால் அவருக்கு கிடைக்கும் வருமானம் தேவையான செலவினங்களுக்கு போதாது. எனவே ஃபக்கீருக்கு இரண்டு நிலைகள். ஒன்று, அறவே வருமானம் கிடையாது. அல்லது வருமானம் இருக்குது, தேவைப்படக்கூடிய வருமான செலவுக்கு வரக்கூடிய வருமானம் மூன்றில் ஒன்று. மிஸ்கீன் என்பவர் தேவைப்படக்கூடிய செலவுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மூன்றில் ரெண்டு தான் இருப்பவர். பசியருக்கு மூன்றில் ஒன்று, மிஸ்கீனுக்கு மூன்றில் ரெண்டு. மூன்றில் ரெண்டுக்கு மேலேயும் இருக்கலாம், ஆனால் தேவையானதை விட ஒரு 1000 ரூபாய் குறைவா இருந்தாலும் என்ன, அவரு மிஸ்கீன் தான். சரிதானே? இதுதான் பசியருக்கும் மிஸ்கீனுக்கும் இடையிலான சட்ட ரீதியான வேறுபாடு. ஜகாத்திலேயும் ஃபக்கீர்களுக்கு ஒரு பகுதி, மிஸ்கீன்களுக்கு ஒரு பகுதி என்றால் இந்த மாதிரியான வரைவிலக்கணத்தை கருத்தில் கொண்டுதான் பார்க்கிறோம். இந்த இடத்துல அல்லாஹ் ஃபக்கீரை குறிப்பிடாததுனால, மிஸ்கீன்ன்றது மாத்திரம் வந்திருப்பதனால ஃபக்கீரும் அதற்குள்ள அடங்குவார். சரிதானே? ஆகவே ஃபக்கீர் என்றால் வறியவர், மிஸ்கீன் என்றாலும் வறியவர் தான். ஃபக்கீர் என்பவருக்கு, ஃபக்கீருக்கு நாங்கள் தரித்திரர் என்று சொல்லலாம். மிஸ்கீன வறியவர் என்று சொல்லி ஏழை, மிஸ்கீன் என்றால் ஏழை, ஃபக்கீர் என்றால் தரித்திரர். தரித்திரர் என்றால் கடுமையான வறுமை உள்ளவர். கடுமையான வறுமை உள்ளவரை தரித்திரர், தரித்திரம் தரித்திரம் என்று சொன்னால் கடும் வறுமைக்கு சொல்றது. வறுமை என்பதை கொடிதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. கொடிது கொடிது, வறுமை கொடிது, அதனிலும் கொடுமை என இளமையில் வறுமையின் சொல்லுவாங்க. ஆகவே அது கூடாது, ஆபத்தானது. அப்ப ஆகவே கடுமையான வறுமையில் உள்ளவர் தான் ஃபக்கீர். ஆக அவரை நாங்கள் தமிழில் தரித்திரர் என்று என்ன செய்யலாம் சொல்லலாம். அறவே வருமானம் இல்லாத நிலையில் உள்ள ஃபக்கீராக இருந்தால் பரம தரித்திரர் என்று என்ன செய்யலாம் சொல்லலாம். பரம தரித்திரர், ஓரளவு வருமானம் இருக்குது, மூன்றுல ஒன்று அவர் தரித்திரர். மிஸ்கின் என்பதற்கு வறியவர், ஏழை என்று சொல்லிக்கொண்டார். அதே நேரத்தில் மிஸ்கீனுக்கு இன்னும் ஒரு அர்த்தமும் இருக்குது. அது சட்டபூர்வமான அர்த்தம், இது ஃபக்கீர்லேருந்து வித்தியாசப்பட்ட அர்த்தம். அதாவது எளிமையானவர், மிஸ்கீனுக்கு எளிமையானவர் என்ற அர்த்தமும் இருக்குது. அது வறுமைக்குள் உள்ளதல்ல. எளிமை என்பது வேறு, வறுமை என்பது வேறு. எளிமை என்பது வறுமையோட சம்பந்தப்படாது. செல்வந்தர் ஒருவரும் எளிமைய வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். உண்ணல்ல எளிமை, உடுத்தல்ல எளிமை, நடத்தையில எளிமை, பேச்சில எளிமை, வாழ்க்கைய ஒரு எளிமையான அமைப்புல அவர் வைத்துக் கொள்றார். அவரை நாங்கள் எளிமையானவர் என்று சொல்லுவோம். அப்படியானவர் மிஸ்கீன் என்று அழைக்கப்படுவது உண்டு. ஆனால் இது இந்த ஜகாத்தினுடைய பாடத்தில் சொல்லப்படக்கூடிய அல்லது இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய மிஸ்கீன் அல்ல. மிஸ்கீன் என்பதற்கு அப்படி ஒரு அர்த்தமும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வஆதாபில் கபர், மூன்றிலிருந்து பாதுகாப்பு தெரிவிக்கிறாங்க இந்த துஆவுல. குஃப்ரு நிராகரிப்பு, ஃபக்ர் ஃபக்ர்ந்தா வறுமை, தரித்திரம் தரித்திரம், வஆதாபில் கபர் கபரின் தண்டனையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன் சொன்னாங்க. அப்போ வறுமையிலிருந்து பாதுகாப்பு தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஷ்ஷுர்னி ஃபீ ஜும்ரத்தில் மசாகீன் என்ற துஆவையும் ஓதுனாங்க. அவ்வாகவே என்னை மிஸ்கீனாக வாழவை, மிஸ்கீனாக மரணிக்க செய், மிஸ்கீன்களின் கூட்டத்திலே என்னை எழுப்புவோம் வாயாக. இந்த இடத்துல மிஸ்கீன் என்பது எளிமையானவர் என்று அர்த்தம். வறுமையில் உள்ளவர் அல்ல. ஏன்னா வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். அப்ப மிஸ்கீனாக வாழவை என்று கேட்பதானது இதனுடைய இந்த இடத்தில் அல்லது ஜகாத்தில் வரக்கூடிய மிஸ்கீன் என்ற அர்த்தம் அல்ல, எளிமையானவர் என்று அர்த்தம். என்னை எளிமையானவனாக வாழவை, எளிமையானவனாக இருக்கும் நிலையிலேயே மூச்சையும் எடுத்துக்கொள், மரணிக்க செய். எளிமையாக வாழ்ந்தவர்கள், உலகத்தில் எளிமையாக வாழ்ந்தவர்கள உடைய கூட்டத்தில்தான் மறுமையில் என்ன செய்வி என்ன எழுப்பு என்று துவா செஞ்சான். ஆகவே மிஸ்கீன் என்பதற்கு சட்ட ரீதியாக சட்டத்துறையில் உள்ள அர்த்தத்துக்கு வெளியில ஒரு அர்த்தமும் இருக்குது. அது எளிமையானவர் என்று அர்த்தம். எளிமையாக வாழ்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க. மிஸ்கீனாக வாழ்வதை நபி அவர்கள் விரும்பி இருக்கிறாங்க என்று யாரும் சொன்னால் அது எந்த அர்த்தத்தில்? எளிமை, எளிமையானவர் என்ற அர்த்தத்தில். மற்றபடி அதனுடைய வறுமை, எளியவர், இந்த ஏழ்மையானவர் என்ற அர்த்தத்தில் என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலாம், அதிலிருந்து பாதுகாப்பு தெரிவிக்கிறான். ஆகவே மிஸ்கீன் ஃபக்கீருக்கு இடையிலான வித்தியாசம் இது. இந்த வித்தியாசத்தோடு அல்லாஹ் இந்த இடத்துல இந்த ஆயத்தில் சூரத்துல் மாஊனின் மூன்றாவது ஆயத்தில் சொல்லக்கூடிய மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை அவன் தூண்டுவதில்லை, மிஸ்கீனின் உணவை அவன் தூண்டுவதில்லை என்று சொல்ல இடத்தில் உள்ள அல் மிஸ்கீன் என்பது ஃபக்கீர் என்றதையும் உள்ளடக்கி கொள்ளும், வறுமையில் ஏழ்மையில் சரித்திரத்தில் உள்ளவர் என்ற அர்த்தத்தில் இருக்கும். பொதுவாக வறுமையை பற்றி என்ன சொல்லியிருக்கு இஸ்லாம்? இந்த இடத்துல வார்த்தைக்கு விளக்கம் விளங்கி கொண்டீங்க. பொதுவாக வறுமையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குது, வறியவர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குது என்பதை பற்றி நாங்கள் இப்போ விளக்கமாக படிக்க முயல்வோம். முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் உலகத்தில் மனிதர்களுக்கு சுருக்கியும் கொடுக்கிறான், பெருக்கியும் கொடுக்கிறான் என்பது அல்லாஹுவின் நியதி. சிலருக்கு கூட்டி கொடுக்கிறான், சிலருக்கு குறைத்து கொடுக்கிறான், சிலருக்கு நடுத்தரமாக கொடுத்திருப்பான். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, மனிதர்களுக்கு இடையில அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் பங்கு வைத்து விட்டோம். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு என்பதை நாங்கள் பங்கு வைத்திருக்கிறோம். சிலருக்கு கூட்டி சிலருக்கு குறைத்தெல்லாம் வைத்திருப்பது அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. கூட்டி கொடுத்திருப்பது அல்லாஹுவின் அன்புக்கு அடையாளமோ, குறைத்து கொடுத்திருப்பது அல்லாஹுவின் கோபத்துக்கு அடையாளமோ அல்ல. சூரத்துல் ஃபஜ்ரிலா தான் ஓதுறீங்க, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனுடைய பண்பு இதுதான், மனிதன் அவனுடைய ரப் அவனை சோதித்து அவனுக்கு நல்ல வசதிகளை கொடுத்துட்டான் என்றால் அவன் சொல்கிறான், எனது ரப் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று. அம்மா இதா மபுத்தலாஹு ரப்புஹு, பிறகும் அல்லாஹ் சொல்றான், அவனை மனிதனை அல்லாஹ் சோதித்து ஃபகதரா அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை அவன் மீது அல்லாஹ் நெருக்கடியாக்கி விட்டான் என்றால் ஃபயகூலு, என்ன சொல்கிறான் மனிதன், ரப்பி அஹானன், எனது ரப் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்கிறான். அல்லாஹ் ரெண்டையும் இபுத்தலா சோதித்துதான் சொல்றான். அவனுக்கு மனிதனுக்கு அல்லாஹ் நேமத்துகளை கொடுக்கிறான் சோதனையக்காக என்று சொன்னான், அவனை நெருக்கடி படுத்துகிறான் ரிஸ்கில சோதனை என்று சொன்னான். ஆகவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாரி வாரி அறுக்கொடைகளை நல்கியிருப்பதும் சோதனை தான். அதே போலதான் ஒரு மனிதனுக்கு உணவுல சுருக்கி, உடையில சுருக்கி, வாகனத்தில சுருக்கி வாழ வைத்திருப்பதும் சோதனை தான். இதுல ஒருவர் மற்றவருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. செல்வமும் சோதனை, வறுமையும் சோதனை, செழிப்பும் சோதனை, வறுமையும் சோதனை, இரண்டிலும் அல்லாஹுவை எவர் நினைக்கிறாரோ, வறுமையிலும் அல்லாஹுவை நினைப்பவர், செல்வத்திலும் செழிப்பிலும் அல்லாஹுவை நினைப்பவர், அவர்தான் அல்லாஹு தஆலாவிடத்தில் வெற்றி பெற்றவர். ஒரு விஷயம் இருக்குது, நன்றி செலுத்துகின்ற செல்வந்தன் சிறந்தவனா, பொறுமை காக்கின்ற வறியவன் சிறந்தவனா? யார் சிறந்தவர், வறுமை பொறுமை காக்கும் வறியவரா, அல்லது நன்றி செலுத்தும் செல்வந்தரா? ரெண்டு பேருமே சிறந்தவர்கள் தான். பொறுமையில் என்ன செய்யணும் நாங்கள், இந்த வறுமையில் என்ன செய்யணும், பொறுமை காக்கணும், செல்வத்தின் போது நன்றி செலுத்தணும். இருவருமே சிறந்தவர்கள் தான். வறுமையின் போது பொறுமை செய்யாவிட்டால், செல்வத்தின் போது நன்றி செலுத்தாவிட்டால் இருவருமே இழிந்தவர்கள். எனவே ஒருவர் மற்றவரை விட மேலானவர் என்று சொல்லிக்கொண்டு போவது கஷ்டம். நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னாங்க, அவ்வளவும் கொடுக்கப்பட்டு உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத வசதி எல்லாம் கொடுக்கப்பட்டு, பறவைகள் ஜின்கள் எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு என்ன சொன்னாங்க, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது ரப்பின் கிருபையிலிருந்து உள்ளதுன்னு சொன்னான். எப்லுவனி, அவன் என்னை சோதிக்கிறான், அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நிராகரித்து நடக்கிறேனா என்பதை அவன் என்னிடத்தில் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான், இதுதான் நன்றி செலுத்தும் வாழுகின்ற செல்வந்தன். நன்றி கெட்டு வாழ்கின்ற செல்வந்தன் தான் உதாரணம் காரூன். அவன் என்ன சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இந்த செல்வமெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்னுடைய அறிவை வைத்தாகும், என்னுடைய அறிவை வைத்து நான் சம்பாதித்துக் கொண்டது என்று சொன்னான். எனவே அவன் செல்வத்தில் நன்றி மறந்து வாழ்ந்தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தவறியவன். ஆகவே செல்வத்தின் போது அல்லாஹ்வை நன்றியோடு நினைக்கணும், வறுமையின் போது அல்லாஹ்வை பொறுமையுடன் நினைக்கணும். ரெண்டு பேருமே அல்லாஹ்வை நினைக்கணும், வறுமையில் உள்ளவரும் அல்லாஹ்வைத்தான் நினைக்கணும், செல்வ செழிப்பில் உள்ளவரும் அல்லாஹ்வைத்தான் நினைக்கணும். எப்படி நினைப்பது என்பது வித்தியாசம். வறுமையில் உள்ளவர் அல்லாஹ்வை பொறுமையுடன் நினைப்பார், சாப்பாட்டுக்கு கஷ்டம், உடுப்புக்கு கஷ்டம், மருந்துக்கு கஷ்டம், வீட்டுக்கு கஷ்டம், கல்விக்கு கஷ்டம், கல்யாணத்துக்கு கஷ்டம், அல்லாஹ்வை எப்படி நினைக்கணும் இந்த நேரத்தில், பொறுமையோடு பொறுமையோடு அல்லாஹ்வை நினைக்கிறது, துஆ செய்கிறது. அந்த மாதிரி செல்வ நிலையில உள்ளவர் பொறுமை செய்ய தேவை இல்லை, அவர் அல்லாஹ்வை நன்றி பெருக்கோடு நினைக்கணும், அவரும் அல்லாஹ்வை நினைக்கணும். இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானே, என்ன சோதிப்பதற்காகவே தந்திருக்கிறான், எத்தனையோ பேர் இந்த வசதி எல்லாம் இல்லாத நிலையில எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே, இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் 1000 பேர் இருக்கும் போது, இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம் என்று நான் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று அல்லாஹுக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். எனவேதான் நன்றி செலுத்தி வாழும் செல்வந்தன் பொறுமை காத்து வாழும் ஏழை என்பது ஒரு ஆராயப்பட்ட மஸ்அலா, ஒரு ஆராயப்பட்ட விவாதம் இஸ்லாமிய சட்டக்கலையில் உள்ளது. இப்ப அல்லாஹால எப்படியோ மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பதும் மனிதனுக்கு வறுமையை கொடுப்பதும் ரெண்டும் சமானமாக சோதனைத்தான், அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. வறுமை பல வகை, வறுமை பல வகை, எங்களுக்கு மேலெழுந்த வாரியாக தெரியக்கூடியதும் சட்ட ரீதியாக அணுகப்படக்கூடியதும் குர்ஆனும் ஹதீஸும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதுமான வறுமை செல்வந்த, அதாவது நேரடியாக பௌதிக ரீதியான வறுமை. விளங்குற என்னது, சடத்தோடு சம்பந்தப்பட்டது, பணம் இதோடு சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் வேறு வகையான வறுமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியான வறுமை, தக்வாவின் வறுமை, இஹ்லாஸின் வறுமை, ஆன்மீக வறுமை, அறிவு வறுமை, எது எதுவெல்லாம் இல்லையோ, இருக்க வேண்டியது எதுவோ அது அதனுடைய தரத்தில் அளவுக்கு இல்லாது போனால் அதுவும் வறுமை தான். மனிதனிடத்தில் பண்பாகவோ வேறு ஏதோ ஒரு வகையில் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடியது எது எதுவோ அவை இல்லாமல் போகும்போது அல்லது குறைந்து போகும்போது அதுவும் வறுமை. அதை நாங்கள் ஆன்மீக வறுமை என்போம், இப்படியான வறுமை என்போம். எது எது எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுவெல்லாம் அதனுடைய அளவுக்கு இருக்கும் போது அது செழுமை, செழிப்பு, அது செழுமையும் தான் செழிப்பு, அது செல்வம், அறிவு செல்வம் அப்படி சொல்லுவோம் தானே. அறிவு செல்வம், பிள்ளை செல்வம், இப்படி குணச்செல்வம், பண்பாட்டு செல்வம், இதுவெல்லாம் அந்த வகையில உள்ளதுதான். இப்ப இந்த வகையில மிஸ்கீன்கள் ஃபகீர்களை பொறுத்த மட்டும் கனி பணக்காரர் என்பதற்கு இஸ்லாம் சட்டங்களையும் ஒழுங்குகளையும் வைத்திருப்பது போல, மனித குலத்தில் யார் யாரெல்லாம் மிஸ்கீன்கள் ஃபகீர்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் இஸ்லாம் சில ஒழுங்குகளையும் வரையறைகளையும் வைத்திருக்கு. அவ்வா உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் சுருக்கியும் நூறு கொஞ்சம் பேருக்கு பெருக்கியும் கொடுத்து விட்டு சும்மா விடல, வழி காட்டுதல் இல்லாம. செல்வந்தன் எப்படி இருக்கணும், வறியவன் எப்படி இருக்கணும், அதுதான் வழிகாட்டல்களையும் கொடுத்திருக்கிறான். இந்த இடத்துல எங்களுக்கு முக்கியமானது மிஸ்கீன் பற்றிய இஸ்லாம் என்ன சொல்லுது. இதுவரைக்கும் நாங்கள் படித்ததெல்லாம் மிஸ்கீன் பற்றிய ஒரு அடிப்படையான பகுதி. இப்ப நாங்கள் படிக்க போறது சில முக்கியமான பகுதிகள். அதுல முதலாவது வறுமையின் சிறப்பு. யாருக்கு முக்கியம் என்றால், எவரவரெல்லாம் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மனநிறைவுக்காக முக்கியம். செல்வந்தர்களுக்கு மட்டும் சிறப்பை இஸ்லாம் கொடுத்துட்டு இருக்க இல்லை, வறுமையில் உள்ளவர்களுக்கு இஸ்லாம் சிறப்பை கொடுத்திருக்கு. இஸ்லாம் வறுமையில உள்ளவர்களை கண்டும் காணாதது போல இருக்க இல்லை, அவர்களுக்கு என்ன செய்யணும் என்பதையும் சொல்லியிருக்குது. மற்றவர்கள் அவர்கள் தானாக என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் முதல் அவர்கள் அவர்கள் அளவிலே அவர்களுடைய வறுமையினால் சிறப்பு பெறுகிறார்கள். விளங்குதா என்னான்னு? அவர்களுடைய வறுமையை கொண்டு அவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். வறுமை என்பது அவர்களை ஒரு ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய கூட்டமாகவோ, வறுமை என்பது அவர்களுக்கு அவசகுணமாகவோ, வறுமை என்பது அவர்களுக்கு பொல்லாதது உண்டாகவோ இஸ்லாம் பார்க்க இல்லை. வறுமை என்பது இருக்கக்கூடாதுதான், அதிலிருந்து விடுபட முயற்சிக்கணும். அது ஒருவரை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்றால், சில பேருக்கு வறுமை அப்படியே தான் இருக்கும், அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், முயற்சி செய்கிறான், அவனை விட்டு அகலாது என்றிருந்தால் என்ன செய்ய? பொறுமையோடு இருக்கணும், முயற்சி செய்யும் அதே வேலை பொறுமையோடு இருக்கணும். அதே அவர் தனக்குரிய ஒரு ஒரு பொல்லாததாக பார்க்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபமாக பார்க்கக்கூடாது. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எனக்கு ஒன்றும் ஆகுது இல்லையே என்று அவர் தன்னை ஒரு ஒரு வகையான நிராசை கொண்ட நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வறுமையின் சிறப்பு, வறியவர்களின் சிறப்பு பற்றி பேசியிருக்கிறாங்க. குர்ஆனில் மிக்கச்சக்கமான ஆயத்துகள் இதில் முதலாவதும் அடிப்படையானதுமான சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரத்தில் சுவனத்தையும் பார்த்தாங்க, நரகத்தையும் பார்த்தாங்க. சொன்னாங்க, வந்து சுவனத்தை நான் பார்த்தேன், அதில் அதிகமானவர்களாக யாரை கண்டேன், ஏழைகளை கண்டேன் என்றான். நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமானவர்களாக யாரை கண்டேன், பெண்களை கண்டேன் என்று சொன்னாங்க. இது ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, ஸஹீஹுல் புகாரியில் இருக்கு. ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு ஸஹீஹுல் புகாரியில் இருக்கு. இதுடைய விளக்கம் என்ன? சுவனத்தை நான் பார்த்தேன், அதில் அதனுடைய வாசிகளில் அதிகமானவர்களாக நான் ஏழைகளை கண்டேன். நரகத்தை பார்த்தேன், அதில் உள்ளவர்களில் அதிகமானவர்களாக நான் பெண்களை பார்த்தேன் கண்டேன். ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ஸஹீஹுல் புகாரியில் இருக்கு. அப்படி என்றால் செல்வந்தர்களுக்கு சுவனத்தில் கொஞ்சம் இடமா? அவர்கள் நன்றி செலுத்தி வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இடம் இல்லையா என்பது கேள்வி. அல்லாஹால ஒரு பக்க சார்பான முறையில் தன்னுடைய தீர்ப்பு வைத்திருக்கிறானா, கூலியை வைத்திருக்கிறானா? நான் ஊதுபில்லா, அப்படின்னா ஊதுபில்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் ஒரு ஒரேடியாக செல்வத்தை திரட்டி அதற்கு கணக்கு கொடுப்பதில் மறுமையில் நியாயமான காலத்தையும் நேரத்தையும் செலவிடுவதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி மக்கள் எதோடு இருந்து கொள்ள பாருங்கள், தனக்கு உனக்கு குறைந்த வாழ்க்கை உண்டு. அதுதான் என்ன? சாதாரண வாழ்க்கை, ஏழைகளாக சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான அளவு எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கட்டும் என்ற வகையில் தூண்டுவதாக இருக்கும். அதற்காக வேண்டி ஏழையாக இருங்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல. வாழ்க்கையை சாதாரணமாக எளிமையாக என்ன செஞ்சு கொள்ளட்டும், வைத்துக் கொள்ளட்டும், இவ்வளவு சொன்னால்தான் ஓரளவாவது என்ன செஞ்சு கொள்வாங்க, நின்று கொள்வாங்க என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கலாம். ஏனென்றால் பின்னுக்கு வரக்கூடியது நரகிலே அதிகமானவர்களாக யாரை கண்டேன், பெண்கள். அப்படின்னா ஆண்கள் பாவம் செய்வது இல்லையா? இதே அர்த்தம் என்னென்றால் இன்னொரு அறிவிப்பில் வருவது போல எதனால் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று கேட்ட போது அவர்கள் நிராகரிக்கின்றனர் என்று சொன்னார். எதனை நிராகரிக்கின்றனர் என்று கேட்ட போது கணவனை நிராகரிக்கணும்னு சொன்னார். கணவனை நிராகரித்தல் காரணமாக நரகத்துக்கு போனார்கள் என்றால் பெண்கள் எல்லாம் பெரும்பாலும் பிரயாணம் முடிச்சு அது ஒரு காரணம். அந்த ஒரு காரணத்தினால் மாத்திரம் பெண்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்பது முடிவல்ல. ஆண்கள் எல்லாம் நரகத்துக்கு போறது குறைவு என்ற முடிவும் அல்ல. மேலெழுந்த வாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிவதற்காக சொன்ன ஒரு பாவம், அவங்க செய்யக்கூடிய பொதுவாக பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பாவம். பொதுவாக நடைமுறையில் என்னத்தை செஞ்சாலும் காலம் பூராக ஒன்னு காணையிலிருந்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, காலம் பூரா உங்களில் ஒருவர் தன்னுடைய மனை கொடுத்தாலும் ஏதோ சும்மா அப்படின்னு என்னத்தை கண்டேன்னு என்ன செய்வாங்க, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஆகவே பெண் வலமையான ஒரு பாவம் அவர்கள் சாதாரணமாக பாவம் என்றே கருதுவது இல்லாத ஒரு பாவம், ஆனால் சொல்லாத பாவம். அந்த ஒரு பாவத்தை சொல்லி சொன்னாங்களே தவிர அது தவிர ஆண்கள் இதை செய்யக்கூடிய தப்பு தவறுகள் எல்லாம் இதை விட குறைஞ்ச தவறு என்ற அர்த்தத்திலேயோ போகக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் நரகத்துக்கு பெண்கள் அதிகமாக நரகத்துக்கே தான் போய் சேருவாங்க என்றோ நரக அந்த ஆண்களில் அதிகமானவர் எங்க தான் போவாங்க, சோனத்துக்கு போய் சேருவாங்க என்ற ஒரு முடிவு இல்லை. இது பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிக்கிறார்கள், தீனோடு வாழ்வதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் நிறைய பேர் உங்களோட அதிகமான பேர் எங்க பார்த்தேன் அந்த ஒரு இதை ஊற்றாங்க, அது ஒரு பயத்து விட்டுறாங்க. நிறைய பேர் எங்க பார்த்து உங்கள ஆட்கள்லாம் நரகத்துல பார்த்து. எனவே இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு ஏற்ப நீங்க வாழ்ந்து கொள்ள பாருங்க. நீங்க அடிக்கடி தவறு என்று கருதாமல் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு கணவன் என்ன செய்யறது, அதை நீங்க தவிர்த்துக்கோங்க என்ற வகையில உள்ள கருத்தை தவிர, சுவர்க்கம் என்பது ஏழைகளுக்கு பெரும் பகுதி ஒதுக்கப்பட்டது என்றும் நரகம் என்பது பெண்களுக்கு பெரும் பகுதி ஒதுக்கப்பட்டது என்ற அர்த்தமும் அல்ல. இந்த மேலெழுந்த வாரியாக ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் அடிக்கடி சொல்லி வாரது முடிவுக்கு நாங்கள் வந்துடக்கூடாது. அடுத்தது ஆண்களும் அதிகமானவர்கள் இந்த ஹதீசு குலத்தை சொல்லும் போது பெண்களை ஏசுரத்துக்காகவே இந்த ஹதீஸ் என்ன செய்யுது பயன்படுத்துறது, அது அல்ல கருத்துல. நபி அவர்கள் ஏசுரத்துக்கோ வெறுப்பூற்றத்துக்கோ பயன்காட்டுறதுக்கோ இந்த ஹதீஸ் எல்லாம் சொல்ல இல்லை. நீங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு, ஆனால் நீங்க தவறு என்று கருதுறது இல்லை, அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கிறாங்க, போக வேண்டியிருக்குது, நீங்க கவனமா இருங்க என்பதற்காக சொன்னாங்க. இதுல முக்கியம் என்றால் எங்களுடைய இந்த தருணத்துக்கு அல்லாஹ் ஏழைகளை சிறப்பு படுத்திருக்கிறான், அவர்களுக்கு சோனத்தில முக்கிய இடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற வகையில் இன்னும் ஒரு அறிவிப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் தெளிவாக சொன்னாங்க. உசாமா ரதியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, அதுவும் புகாரில ஸஹீஹுல் புகாரில இருக்குது. சுவனத்தின் வாயிலில் நான் நின்றேன், இதுவும் மேராஜின் போது நடந்திருக்கும், சுவனத்து வாயிலில் நான் நின்றேன், அதில் நுழைந்தவர்கள் பொதுவானவர்கள் மிஸ்கின்களாக இருந்தார்கள், அதில் நுழைந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பொதுவானவர்கள் மிஸ்கின்களாக இருந்தார். ஜென்ரலா பொதுவாக அதுல போறவங்க யாரு பார்த்தால் செல்வந்தர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், செல்வந்தர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மேலே சொன்ன ஹதீஸுக்கு ரொம்ப விரிவான ஒரு ஹதீஸா இருக்கு, ஹதரத் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவித்து. என்றாலும் நரகவாசிகளை நரகத்துக்கு கொண்டு போகுமாறு பணிக்கப்பட்டு விட்டது, என்றாலும் நரகவாசிகளை நரகத்துக்கு கொண்டு போகுமாறு படிக்கப்பட்டு விட்டது. அப்ப மூணு கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறான். என்ன சொல்றாங்க, சுவனத்தின் வாயிலில் நான் நின்றேன், அதில் புகுந்தவர்களில் பெரும்பாலானவர்களாக ஏழைகளை கண்டேன். இது ஒரு சாரார். ஏழைகள் சோனத்தில் பேசியிருக்கிறார். செல்வந்தர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். எங்கு கேள்வி கணக்கு? இவங்க நரகத்துக்கு போயும் இல்லை, சொர்க்கத்துக்கு போயும் இல்லை. மூன்றாவது ஆட்களாச்சிருக்காங்க. நரகவாசிகளை நரகத்துக்கு கொண்டு போகுமாறு பணிக்கப்பட்டு விட்டது. அதான் தீர்ப்பு செஞ்சானே நரகத்துக்குரியவர்கள் அண்டு நரகத்துக்கு கொண்டு போகுங்கன்னு படிக்க. அப்ப சுவனத்துக்கு போக வேண்டியவர்களாகவோ நரகத்துக்கு போக வேண்டியவர்களாகவோ தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் உண்டு. பின்னர் கேள்வி கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க யாரு? செல்வந்தருக்கு விலங்குல என்னது? அவர்களும் தீர்மானிக்கப்பட இல்லை. நரகத்தின் வாயிலில் நின்றேன். அதில் நுழைந்தவர்களில் பொதுவானவர்கள் பெண்களாக இருந்தனர். நரகத்தின் வாயிலில் நின்றேன். அதில் நுழைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் முதலாவது ஹதீஸுக்கு சொன்ன விளக்கம் தான். ஆனால் இந்த ஹதீஸ் முன்னர் சொன்ன ஹதீஸை இன்னும் விளக்கப்படுத்துது. அதாவது செல்வந்தர்கள் ஆரம்பத்தில் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடை இருக்குது. ஏனென்றால் உள்ள சம்பாதித்ததற்கும் செலவழித்தது. நான்கு விசாரிக்கப்படும் வரை ஒரு மனிதனின் பாதங்கள் அகலமாட்டான். ஒன்று அவருடைய வாலிபம் எதிர்கழித்தான், அவருடைய ஆயுள் எதிர்கழித்தான், அவருடைய அறிவை கொண்டு அவன் எப்படி நிலை நின்றான், மற்றது அவன் சம்பாதித்தது, அவருடைய செல்வம் எப்படி சம்பாதித்தான், எதில் செலவழித்தான். செல்வத்தை பத்தி ரெண்டு கேள்வி. அது வந்த வழி என்ன, போன வழி என்ன? அப்ப வந்த ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு கொடுக்கணும், போன ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அது தாமதம் ஆகும். எனவே இந்த இடத்திலும் இந்த ஹதீஸிலும் யாருடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏழைகளுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தில் அதிகமானவர்களாக செல்வ ஏழைகளை சொன்னது போல, இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தில் முதலாவது நுழைபவர்களும் ஏழைகள் என்று சொன்னார். சுவனத்தில் அதிகமானவர்கள் ஏழைகள் என்று சொன்னது ஒரு பகுதி. முதலாவது மனிதர்களில் சுவனத்தில் போகக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் பொதுவாக யார் போவாங்க? செல்வந்தர்களுக்கு மத்தி ஏழைகள் தான் போவாங்க என்று சொன்னார். ஒரு அறிவிப்பின்படி ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, திருமீதியில் இருக்குது, சுனன் திருமீதியில், முஸ்லிம்களின் ஏழைகள், முஸ்லிம்களின் ஏழைகள், முஸ்லிம்களின் ஏழைகள் அவர்களின் செல்வந்தர்களுக்கு அரை நாள் முன் சுவர்க்கத்தில் புகுந்திடுவர். அவர்களின் செல்வத்துக்கு செல்வந்தர்களுக்கு அரை நாள் முன் சுவர்க்கத்தில் புகுவர். திருப்பி சொல்றேன், முஸ்லிம்களின் ஏழைகள் அவர்களின் செல்வந்தர்களுக்கு அரை நாள் முன் சுவனத்தில் புகுவர். அது 500 ஆண்டுகள் ஆகும். அது என்பது எது? அரை நாள் என்பது 500 ஆண்டுகள் ஆகும். என்றால் எங்களுக்கு குர்ஆனின் படி மறுமையில் ஒரு நாள், வஇன்ன யௌமன் இந்த ரப்பிக்க, உம்முடைய ரப்பிடத்தில் ஒரு நாள் என்பது, கல்பி சனத்தின் மிம்மா தஉது, நீங்கள் என்ன கூறிய 1000 ஆண்டுகளை போல என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். உலகத்தில 1000 ஆண்டுகள் மறுமையில் ஒரு நாளைக்கு சமம். செல்வந்தர்களுக்கு அரை நாளுக்கு முன் போவார்கள் என்றால் எந்த அரை நாளை குறிக்கும்? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தொடர்ந்து, அது 500 ஆண்டுகள் ஆகும். இது சுனன் திருமீதியில் இருக்குது. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இது யாருக்கு தெரிவிக்கக்கூடிய சிறப்பு? ஏழைகளுக்கு தெரிவிக்கக்கூடிய சிறப்பு. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, நாங்கள் இன்னும் கௌசர்ல படித்தோமே, அவருடைய கௌசர், அந்த கௌசருக்கு மனிதர்கள் வருவாங்கன்னு படித்தோமே. நபி அவர்களிடத்தில் போகக்கூடியவர்களில் ஹவுல போய் அருந்துவதற்காக போகக்கூடியவர்களில் முதலாவது போபவர்களும் ஏழைகள் தான். நான் இந்த ஹதீஸ் அந்த நேரத்தில் படிக்க தவறிட்டோம். கௌசரை பற்றி படிக்கும்போது முதலாவது நபி அவர்களிடத்தில் ஹவுபுல் கௌசரில் போய் அருந்துவதற்கு பாக்கியம் பெறுபவர்களும் யார்? ஏழைகள். அல்லாஹ் அவர்களை சிறப்பித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு சுனன் அபி தாவூதில் இருக்குது, சுனன் திருமிதியிலையும் இருக்கு. ஒரு நீண்ட ஹதீஸ் இது, நான் இடையில உள்ள பகுதியை மட்டும் சொல்றேன். என்னுடைய ஹவு, என்னுடைய தடாகம், அதனிலிருந்து அம்மான் வரைக்குமாக இருக்கும். நாங்களுடைய அந்த ஞாபகமைக்கு நாங்களுடைய பரப்பலாம் பெருசென்று சொல்லிக்கொண்டிருந்தோமே, இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதன்ல இருந்து அம்மான் வரைக்கும். அம்மான் என்பது எங்க இருக்குன்றா ஷாம்ல இருக்குது, ஒமான் ஜோர்டான் இருக்கு. அம்மான் அதன் என்பது யமன்ல இருக்கிற இடம். அதன் அதன் அல்ல அதன் அதன் என்பது சுவனம் ஒன்று. அதனிலிருந்து அம்மான் வரைக்கும் அப்ப எவ்வளவு விசாலமானதுன்றது கற்பனை பண்ணி பாருங்க. என்னுடைய ஹவுப் அதனிலிருந்து அம்மான் வரைக்கும். இதுக்கு பிறகு வரக்கூடிய சிலது ஏற்கனவே வந்த ஹதீஸ் எல்லாம் உள்ளதுதான். அதன் நீர் பாலை விட வெண்மையானது. ஞாபகம் இருக்குதா? எழுதுனே அதன் நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிப்பானது. ஞாபகம் இருக்குதான? எழுதணும். அதன் நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிப்பானது. ஏனைய ஹதீஸில் எழுதணும், அதன் பாத்திரங்கள் வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கை எழுதணும். என்ன இந்த அறிவிப்புல வருது? அதன் கிண்ணங்கள், கிண்ணம் தான் கப்புக்குன்னு சொல்ற தமிழ்ல கிண்ணம், அதன் கிண்ணங்கள் வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. அப்ப பாத்திரம் என்று அந்த இடத்துல வந்தது எதை குறிப்பதாக இருக்கும்? அருந்துவதற்குரிய கிண்ணங்கள். இந்த சமையல் பாத்திரமும் பாத்திரம் தான், சரிதானே? அப்ப அந்த இடத்துல பாத்திரங்கள் என்று வந்ததுக்கு இந்த ஹதீஸ் விளக்கமாக அமையுது. அதன் கிண்ணங்கள் வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. அதிலிருந்து ஒரு தடவை குடித்தவர், அதாவது அந்த தடாகத்திலிருந்து ஒரு தடவை எவர் குடித்தாரோ, அந்த தடாகத்திலிருந்து ஒரு தடவை எவர் குடித்தாரோ, அதன் பின் அறவே தாகிக்க மாட்டார். அல்லாஹு அக்பர். ஒருத்தா குடித்தால் அதுக்கு பிறகு அவருக்கு தாகமே வராது. அதிலிருந்து எவர் ஒரு தடவை குடித்தாரோ அதன் பின் அவர் தாகிக்கவே மாட்டார். அதற்கு மனிதர்களில் முதலாவது வருபவர்கள். இப்பதான் விஷயம் வருது. அதுக்குன்னா அந்த ஹவுஸ் தடாகத்துக்கு மனிதர்களில் முதலாவது வருபவர்கள் தலைவிரி கோலமான, ஆடைகள் அழுக்கு படிந்த, தலைவிரி கோலமான, தலைவரி குளமாண்ட ஒழுங்கா வாழ்ந்து பட்டிக்காது பயணத்தின் காரணமாக, இது ஒரு வகைதான். ஆடைகள் அழுக்கு படிந்த ஆடம்பரமான பெண்களை திருமணம் முடிக்காத, ஆடம்பரமான பெண்களை திருமணம் முடிக்காத அவர்களுக்கு வாயில்கள் திறக்கப்படாத, அவர்களுக்கு வாயில்கள் திறக்கப்படாத, அவங்க யாரையும் போய்த்து ஒரு இடத்துல போய்த்து வீட்டை போய்த்து ஆபீஸ போய்த்து தட்டினா என்ன செய்யப்படாத அவங்களுக்கு திறக்காத, அவர்களுக்கு வாயில்கள் திறக்கப்படாத முஹாஜிர்களில் வறுமையானவர்கள் ஆவார்கள். முஹாஜிர்களில் வறுமையானவர்கள் ஆவார்கள். ஒரு நீண்ட வசனம் இது, திருப்பி சொல்றேன். அதற்கு மனிதர்களில் முதலாவது வருபவர், இதெல்லாம் அபூர்வமான ஹதீஸ்கள் நாங்கள் படிக்கிறதில் தான் பெரும்பாலும். அதற்கு மனிதர்களில் முதலாவது வருபவர்கள் தலைவிரி கோலமான, யார் வரப்போறது கடைசா முடிச்சேன், முஹாஜிர்களில் எளியவர்கள். முஹாஜிர்கள் தான் யார்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க. அதுல யாரும் இருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அவங்க போகும்போது எப்படி போனாங்க? உடுத்து உடுப்போட இப்படி எல்லாம் போனதாக இருக்கலாம். அல்லது வறுமையின் காரணமாக அங்கிரு வாழக்கூடிய காலத்தில் தங்கள் நிலைமையை சீராக்கிக் கொள்ளும் வரைக்கும் போய் இந்த நிலையில செஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு இருந்திருக்கலாம். நல்ல பெண்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பும் இருந்திருக்காது. கையில மறியில வசதி இல்ல, அடிப்பான வசதி கொண்டு வரப்பேனா? அவர்களுடைய நிலை என்னென்றால் அவர்களை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றாங்க, வாயில்கள் அவர்களுக்காக திறக்கப்பட மாட்டாது. அப்ப தலைவிரி கோலமான ஆடைகள் அழுக்குப்படிந்த ஆடம்பரமான பெண்களை திருமணம் முடிக்காத, அவர்களுக்காக வாயில்கள் திறக்கப்படாத முஹாஜிர்களில் நல்ல நிலையில் உள்ளவங்களும் இருந்தாங்க. முஹாஜிர்களில் ஒண்ணுமில்லாம போயிற்றும் உடனடியாக தன்னை சரிக்கட்டி கொண்டவங்க, மீள கட்டியெழுப்பிக் கொண்டவங்க இருக்கிறாங்க. ஆனா சில நீண்ட காலம் அப்படி இருந்தாங்க வறுமையில. அப்ப முஹாஜிர்களிலும் எல்லோரும் அல்ல, யார் ஏழைகள். முஹாஜிர்களுக்கு தனியான சிறப்பு தான் குர்ஆன்ல நிறைய இடங்களில் பேசியிருக்கிறான். மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்களுக்கு, அவர்களிலும் ஏழைகளுக்கு இன்னும் தனியான சிறப்பாகத்தான சொல்லியிருக்கிறான். ஆகவே தான் அந்த ஹதீஸின் படி உம்மத்தில் முஹாஜிர்கள் என்று ஒரு சாராறு அல்லாஹ் சிறப்பு கொடுத்திருக்கிறான். அவர்களிலும் யாரும் அல்லாஹ் தெரிவித்திருக்கிறான். ஹவுபுல் கௌசருக்கு முதலாவது போவதற்கு வறியவர்களை தெரிவித்திருக்கிறான். எனவே வறியவர்களில் முஹாஜிர்களுக்கு முதலிடம் என்றால் அது யாருக்கும் சிறப்பு. பொதுவாக வறுமையில் உள்ள எல்லா மக்களுக்கும் சிறப்பு தான். முஹாஜிர்களில் செல்வ நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த சிறப்பு இல்லை. முதலாவது போகக்கூடிய சிறப்பு கிடைக்க இல்லாததான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துல சொல்றான். சுனன் திருமிதியிலையும் இருக்குது, சுனன் அபீ தாவூதிலையும் இருக்குது. சௌபான் ரதியல்லாஹு அறிவிப்பு, இந்த ஹதீஸின் படி, இந்த அறிவிப்பின் படி ஹவுபுல் கௌசர்ல முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹவுபுல போய் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் யாருக்கு தான் இருக்குது? ஏழைகளுக்கு இருக்குது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் தெரியும், உமையா கலீஃபாக்கள்ல நேராக ஆட்சி செஞ்ச ஒரு கலீஃபா. அவங்களுக்கு இந்த பாக்கியம், முஹாஜிர்கள்லாம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறவங்க எல்லாம் தாபிகள்ல உள்ளவங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சிலது தப்பி போயிட்டது. ஏனென்றால் அவங்க முடித்தது ஆடம்பர பெண்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனைவி உலகத்தில் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவங்க. அவருடைய மனைவியின் தந்தை ஹலீஃபா அப்துல் மலிக், மனைவியோட பேர் ஃபாத்திமா. அப்துல் மலிக் அவர்களுடைய தந்தை, அவங்களும் ஒரு ஹலீஃபாவா இருந்தவங்க. தந்தையின் தந்தை அப்பா மர்வானும் என்ன ஹலீஃபாவா இருந்தவங்க. அந்த மனைவியின் சகோதரர்கள் நாலு பேரும் ஹலீஃபாவா இருந்தாங்க. ஹிஷாம், யசீத், வலீத், சுலைமான், இப்படியான நாலு பேரும் என்னவா இருந்தாங்க? ஹலீஃபாவா இருந்தாங்க. அப்ப தந்தையும் ஹலீஃபா, தந்தையின் தந்தையும் ஹலீஃபா, சகோதரர்கள் ஹலீஃபா, போதாத்துறைக்கு கிடைத்த கணவனும் என்ன ஹலீஃபா. இது மிகவும் அரிது இப்படியாக கிடைக்கிற பெருமை. அப்படியான ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தால் அவங்க ஆடம்பரமான வாழ்க்கையில் உள்ள ஒரு பெண்ணா தான் இருக்கணும். எனவே சொன்னாங்க, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. சொல்லி போட்டு சொன்னாங்க, நான் ஒன்றை செஞ்சு வாரேன், எந்த தலையை என்ன செஞ்சு கொள்றது இல்லை, நான் மிச்சம் வாழ்ந்து கொள்றது இல்லை, என்னுடைய உடுப்புல ரெண்டு இருக்குது, ஒன்று மேனியோட அணியக்கூடியது வெஸ்ட் அந்த மாதிரி, மற்றது அஜ்மீர் அணிவது. மேனியோட அணியக்கூடிய உடுப்பை ஊத்தியாகும் வரைக்கும் அணுகிறேன். இது அவர்களுடைய தனிப்பட்ட, இது யாரும் செய்யல்ல, அவர்களுடைய ஆசை இதை அடையணும். அதுக்காண்டி ஊத்தியோடு இருந்தாங்க அர்த்தம் இல்லை, ஓரளவு ஊத்த வரும் வரைக்கும் என்ன செய்யறேன்னா அடையிறேன். என்றால் மனிதன் சில சில விஷயங்களை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை என்ன செய்யலாம் அவன் இழப்பான். அதே நேரத்தில் சில விஷயங்களை அடைவதற்கு தனக்கு சிலது தடையா இருந்தது என்பதற்காக வேண்டி மற்றதை என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது என்பதற்காக முயற்சி செய்வான். ஒரு பொது விதி இருக்குது, எதனை முழுமையாக அடைந்து கொள்ளப்படுவதில்லையோ அதனை முழுமையாக விடப்படுவதும் இல்லை. இது ஒரு பொது விதி. அதாவது எதனை முழுமையாக அடைந்து கொள்ளப்படுவதில்லையோ உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது இந்த ஹவுதுல் கௌசருக்கு போவதற்கு எல்லாம் அறிந்து கொள்ள முடியாம இருக்கு. அதனுடைய முழுமையாக விடுவதும் இல்லை. எதனை முழுமையாக அடைந்து கொள்ளப்படுவதில்லையோ அதனை முழுமையாக விடப்படுவதும் இல்லை. அதுதான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு இசைதன்மையாக இந்த அவருடைய வாழ்க்கையில சிலது இருந்துச்சு. அது அவர்களுக்கு அவர்கள் சில பேர் அப்படி இருந்து கொண்டாங்க வாழ்க்கையில, அது அவர்களுடைய தனிப்பட்ட தெரிவு. அதுக்கு இஸ்லாத்துல தடையும் இல்லை, அதை அடுத்தவர்களுக்கு அவர்கள் திணிக்கவும் இல்லை, திணிக்கவும் கூடாது. அவர்களுடைய தனிப்பட்ட போக்கள், அது யாரும் அவங்களுக்கு திணிக்கூடாது. அவர்கள் ஹலீஃபாவாக பதவியேற்றதுக்கு பிறகு மனைவியோடோ உடல் உறவு கொண்டது இல்லை என்பதை நாங்கள் படிக்கிறோமே. என்றால் இந்த பொறுப்புக்கு போனால் அந்த சுகத்துக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது என்பதனால் பதவியை ஏற்ற நேரத்திலேயே குர்ஆனை தூக்கி முத்தமிட்டு சொன்னாங்கன்னா இது எனக்கும் உனக்கும் பிரிவுக்கான காலம் என்று சொன்னாங்க. என்றால் அந்த பதவிக்கு போனால் எதெல்லாம் செய்ய கிடைக்காது, இந்த குர்ஆன் ஓதவோ திக்ருகளில் ஈடுபடவோ இதெல்லாம் செய்ய கிடைக்காது. ஆனால் இத ஒருவர் பொறுப்பானவர் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர் எடுத்து இந்த காலத்தில் மீள் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோட என்ன செய்யறேன்னா இருக்கிறேன். குர்ஆனை புறக்கணிப்பதோ மனைவியின் ஹக்க பால்படுத்துவதோ நோக்கமல்ல. ஆனால் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி 2 வருடங்களும் 5 மாதங்களும் சுமார் ஆட்சி செஞ்சாங்க. முழுமையாக ஆட்சியேன்னு செஞ்சாங்க. தலைகீழாக இருந்ததை சீர் நேராக ஆக்கி வைத்தான். ஆனால் அதை செய்வதாக இருந்தால் உமைய கலீஃபாக்கள் பல ஆண்டுகளாக பால்படுத்தி இருந்தத சில நாட்கள்ல திருத்துவது என்பது சாத்தியப்படுவதாக இருந்தால் இந்த சில விஷயங்களை தியாகம் செய்தால்தான் என்ன செய்யலாம் செய்யலாம் என்ற ஒரு இருந்துச்சு. அது அவர்களுடைய போக்கதை யாரும் குறைச்சலோ எப்படி ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு பிற்பட்ட காலத்துல குர்ஆனை தூக்கி சொல்லுவாங்களே அவருடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வச்சுட்டாங்க, ஜிஹாதின் பொறுப்பு கொடுத்துச்சுனா என்ன சொல்லுவாங்க, ஷகலனி அன்கல் ஜிஹாத், ஜிஹாத் உன்னை விட்டு என்னை பராக்காக்கி விட்டதுன்னு சொல்லுவாங்க குர்ஆனை தூக்கி வச்சுக்கொண்டு. ஜிஹாதுல இந்த நேரத்தில் அதிகமான காலம் வாழ்க்கையில ஒரே போராட்டம், அடுத்தது எங்க போறது, எந்த படையை எங்க அனுப்புனது, அங்க நிற்கிறவங்க என்ன செய்யறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, ஒரு தகவல் வர இல்லை, காலம் நேரம் பிந்தது, இவை அடுத்த யுத்த முஸ்தீப்பு என்ன, இந்த வகையில இரவும் பகலும் யோசிச்சு ஈடுபட்டதுனால எதுக்கு நேரம் கிடைக்கல. குர்ஆன் ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்துக்கு நேரம் கிடைக்கல. அதான் அதுக்காண்டி குற்றம் பிடிக்கவும் மாட்டான். அதான் சொல்லுவாங்க தன்னுடைய இறுதி காலத்துல குர்ஆனை தூக்கி வச்சுக்கொண்டு ஜிஹாத் உன்னை விட்டு என்னை பராக்காக்கி விட்டது என்று சொல்லுவாங்க. இது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வகையில ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஏற்பாடாகவும் இருந்திருக்கும். அதுக்காக வேண்டிய அவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, தலைய வாடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க, அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல எங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்டது ஹவுபுல முதலாவது போகக்கூடியவர்களும் ஏழை முஹாஜிர்கள், அது ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ற வகையில அதனையும் நாங்கள் படித்தோம். அடுத்ததாக ஏழைகளுடைய சிறப்பு பற்றி வரும்போது சிராத்துல் முஸ்தகீம், அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் சுவனத்திலேயும் அவர்கள் முதலாவது, ஹவுபுல் கௌசர்லையும் யாருதான் முதலாவது, ஏழைகள். சிராத்தை தாண்ட வேண்டுமே, அதுவும் யாருக்கு தான், அந்த பாக்கியம் முதலாவது ஏழைகளுக்கு தான். ஒரு நீண்ட அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது நீண்ட அறிவிப்பு. அதனையும் அறிவிப்பது ஹஜ்ரத் சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தடவை யூத அறிஞர், யூத பாதிரி ஒருவர் வந்தார். ஹஜ்ரத் சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு சுவாரஸ்யமானதும் நிறைய அர்த்தங்கள் தாங்கியதுமான ஒரு அறிவிப்பு, நீண்ட அறிவிப்பு. அவர் வந்து சொன்னார், முஹம்மதே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கையா முஹம்மது சொன்னார் ஒரு யூத மார்க்க அறிஞர் மதகுரு. அஸ்ஸலாமு அலைக்கையா முஹம்மது சொன்னார். நான் அவரை பிடித்து ஒரு தள்ளு தள்ளினேன், அவர் அதுல அதனால விளப்பித்தார். சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு ஆத்திரம் அளித்து அவர் கேட்டார், என்ன என்ன தள்ளி விட்டுறீங்க என்று. நான் சொன்னேன், யார் ரசூல் அல்லாஹ்னு சொல்லப்படாத நீங்க, ஏண்டா சஹாபிகள் யாரும் ஒருவர் மற்றவரை அந்த அழைக்கிறது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேர் சொல்லி என்ன செய்யறது அழைக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கருத்து இருக்கிறான் இல்லையா, அல்லாஹுவே அந்த வேலையை என்ன செய்யல செய்யல. இவர்களுக்கு ஆத்திரம் பொத்துக்கிட்டு வந்து பிடிச்சு தள்ளி விட்டான். அவர் கேட்டார், என்ன சொல்றீங்க என்று. சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதரைன்னு நீங்க சொல்லப்படாதான்னு கேட்டான். அவர் சொன்னார், அவருடைய குடும்பத்தார் அவருக்கு வைத்த பெயரை கொண்டுதான் நாம் அவரை அழைக்கிறோம் என்றார். அவர் வாதம், அவருடைய குடும்பத்தார் அவருக்கு வைத்த பெயர் என்ன, முஹம்மது, அந்த பெயரை கொண்டுதான் நாங்கள் அழைக்கிறோம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்துக்கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக எனது பெயர், எனது குடும்பத்தார் எனக்கு வைத்த முஹம்மது என்பதுதான். யாருக்கு இடத்த கொடுக்கிறாங்க அந்த இடத்துல, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்ன யார சொல்லாலும் நீங்களும் அழைத்தால் யோசிக்கலாம், யா முஹம்மது என்று. இது எங்களோட மார்க்கத்தில் இல்லாத ஒருவர் அழைத்துட்டார், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிக்கொள்ளாதீங்க. என்ன, எனது பெயர் நிச்சயமாக எனது குடும்பத்தார் எனக்கு வைத்த முஹம்மது தான். இப்ப அந்த யூத அறிஞர் சொன்னார், உங்களிடத்திலே கேள்வி கேட்டு வந்திருக்கிறேன். யாரிடத்தில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களோடு பேசினால் எதுவும் பயன் அளிக்குமா உங்களுக்கு என்று கேட்டான். நீங்க இந்த இடத்துல கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணும், நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுனால உங்களுக்கு எதுவும் பயன் இருக்குதா, நீங்க முதலாவது என்னை ஏற்றுக்கொண்டா இல்லவா. பவுர் சொன்னார், எனது இது இரு காதுகளினாலும் செவிமடுக்கிறேன் என்றார். இது பேச்சு ஒழுங்கு, கலந்துரையாடல ஒழுங்கு இருக்கான். அவர் என்ன சொன்னார், என்னுடைய இரு காதுகளாலும் செய்மெடுக்கிறேன், அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் என்ன செய்கிறேன், கேட்கறதுக்கு இருக்கிறேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கம்பு எடுத்து அப்படியே பூமியில இப்படி குத்தி கொண்டாங்க, ஏதோ தேவைக்கு சும்மா அப்படி குத்தி கொண்டு சொன்னாங்க, கேளுங்க. இப்ப அந்த யூத அறிஞர் சொன்னார், பூமி மேலும் வானங்களும் இது அல்லாத வேறொன்றாக மாற்றப்படும் நாளில் மனிதர்கள் எங்கே இருப்பார்கள். பாரமான கேள்வி, அதாவது மறுமை நாள், மறுமை நாள் வந்துட்டா நடக்கும் அல்லாஹ் இந்த வானங்களையும் இந்த பூமியையும் மாற்றி, இதே இடம் தான் மறுமை, வேறு வானங்களும் வேறு பூமியும் வரும். அதான் வானங்களும் பூமியும் வேறொன்றாக மாற்றப்படும், வேறொரு வானமாகவும் பூமியாக மாற்றப்படும் நாளில் மனிதர்கள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாலத்துக்கு கீழ் இருளில் இருப்பார்கள், பாலத்துக்கு கீழ் இருளில் இருப்பார்கள். அதாவது மறுமை என்று வந்துட்டால் முதலாவது மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் எங்க, பாலம் என்பது எது, சிரா, அதுக்கு கீழே இருள்ள இருப்பான். இதை கேட்டோனே அவர் சொன்னார், முதலாவது மனிதர்களில் எவர் முதலாவது அதனை கடப்பார். திருப்பி அடுத்த கேள்வி, இந்த சொன்னா எனக்கு முக்கியம், பாலத்துக்கு கீழே இருப்பாங்க, இப்ப பாலத்தை தாண்டித்தானே இப்ப சோன நரகத்துக்கு போகணும், பாலத்துக்கு மேலால வந்து போகணும். இப்ப அடுத்த கேள்வி, மனிதர்களில் முதலாவது அதனை தாண்டுபவர் யார், கடப்பவர் யார். சொன்னாங்க, முஹாஜிர்களில் வறுமைப்பட்டவர்கள் என்று சொன்னாங்க. முஹாஜிர்களில் வறுமையில் உள்ளவர்கள், அப்ப வறுமையில் உள்ள முஹாஜிர்கள் தான் முதலாவது என்ன செய்வாங்க, இதுதான் சிறப்பு. இந்த அறிவிப்பு இன்னும் தொடர்ந்து சொல்றேன், இன்னும் மரவாசிக்கு மேல இருக்குது, நிறைய படிப்பினைகள் உள்ள ஒரு அறிவிப்பு. இப்ப அவர் கேட்டார், அவர்கள் சுவனத்தில் நுழையும் போது அவர்களுக்குரிய அன்பளிப்பு என்னன்னு கேட்டார். ஏழை முஹாஜிர்கள் முதலாவது தாண்டி போயிட்டாங்கன்னு சொன்னா எங்க போகணும், இப்ப அவங்க சுவனத்துக்கு அவர்கள் நுழையும் போது அவர்களுக்குரிய அன்பளிப்பு என்ன, கிஃப்ட் கொடுத்து வரவேற்கப்படணுமே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீனின் ஈரலின் ஓரம் என்று சொன்னாங்க. மீனின் ஈரல், ஈரல்லையும் எந்த பகுதி? ஓரம், நுனிப்பகுதி, மிகவும் டேஸ்டா இருக்குமா? அப்ப முதலாவது கிடைக்கக்கூடிய சாப்பாடு நீண்ட ஈரல், அதுலேயும் ஓரம். அதனை தொடர்ந்து அவர்களின் சாப்பாடு என்ன என்று அடுத்த கேள்வி கேட்டார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவுகளை தருவது. முதலாவது யாரு போறது, என்ன நடக்கும், அவர்களுக்கு அதனை தொடர்ந்து மீண்ட ஈரல் சாப்பாடு முடிந்த பிறகு தொடர்ந்து என்ன சாப்பாடு. சொன்னார்கள், சுவனத்தின் ஓரங்களில் மேய்ந்து கொண்டிருந்த சுவனத்து எருது அவர்களுக்கு அறுக்கப்படும் என்றார்கள். எருதுண்டா அந்த மாட்டில் ஆன்மாடா, சுவனத்தின் ஓரங்களில் மேய்ந்து கொண்டிருந்த எருது, சுவனத்து எருது அவர்களுக்காக அறுக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் சாப்பாடு ஒன்று கொடுப்பான், நல்ல ஆன்மாடு ஒன்று அறுத்து சாப்பாடு ஒன்று கொடுப்பான். இப்ப அந்த யூதரஞ்சர் தொடர்ந்து கேட்கிறார், அதனை உண்டதன் பிறகு அவர்களின் குடிப்பு என்ன? சாப்பிட்டு முடிஞ்ச அடைச்சிக்கிட்டு சொல்லி சொல்லுவோம், அடைச்சிட்டு அர்த்தம் இல்ல, தெளிவா வந்திருக்கு அங்க அடைக்காது. ஆனா இப்ப வளமோடு இருக்கிற சாப்பிட்டு முடிஞ்ச என்ன கிடைக்கும்? குடிப்பு. சொன்னாங்க, சுவனத்தில் உள்ள சல்சபீல் என்ற பெயருள்ள நீரூற்றில் இருந்துன்னு சொன்னாங்க. அழைக்கப்படக்கூடிய சுவனத்தில் உள்ள நீரூற்றில் இருந்து சொன்னாங்க. அப்ப எதை குறிப்பாங்க மக்கள், ஏழை முஹாஜிர்கள் சல்சபீல் இருந்து குறிப்பாங்க. சல்சபீல் என்பது அந்த ஊற்றுட பெயர், சல்சபீல். சல்சபீல் கொல்கல ஹோட்டல் ஒண்ணு இருக்குது, பிஸ்மில்லா ஹோட்டலுக்கு அந்த சல்சபீல். இப்ப சொன்னார் உண்மை சொன்னீர், ஏனென்றால் இது முழு தகவலும் எங்க இருக்குது? தௌராத்துல இருக்குது. சொன்னார் உண்மை சொன்னீர். பிறகு சொன்னார், பூமியில் ஒரு நபி அல்லது ஓரிருவருக்கு மாத்திரமே தெரிந்த வேற எவருக்கும் தெரியாத ஒன்றை கேட்பதற்கு வந்துள்ளேன். எப்படி கேள்வி ஆயிக்கும், அடுத்த கேள்வி. பூமியில் ஒரு நபி அல்லது ஓரிருவருக்கு மாத்திரம் தெரிந்த வேறெவருக்கும் தெரியாத ஒன்றை பற்றி கேட்பதற்கு வந்துள்ளேன். அப்படின்னா இப்ப நான் அடுத்து கேட்க போறது யாருக்கு தான் தெரிஞ்சிருக்கும்? ஒரு நபி. அப்படி இருந்தால் யாரோ நபி ஒருவரிடத்திலிருந்து தகவல் கிடைத்த ஒருவர் இருவருக்கு தான் என்ன செஞ்சிருக்கலாம், இது தெரிஞ்சிருக்கலாம். பூமியில் ஒரு நபி அல்லது ஓரிருவருக்கு, ஓரிரு மனிதர்களுக்கு எழுதிக்கோங்க, பூமியில் ஒரு நபி அல்லது ஓரிரு மனிதர்களுக்கு மாத்திரமே தெரிந்த வேறு எவருக்கும் தெரியாத ஒன்றை பற்றி உம்மிடத்திலே கேட்பதற்கு வந்திருக்கிறேன். இவருக்கு அந்த வேத்து போட்டிட்டு, நான் உமக்கு சொன்னால் பயனளிக்குமா என்று கேட்டாங்க. ஏற்கனவே அப்படி கேட்டாங்களே. சொன்னார், எனது இரு செவிகளினாலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறேன், எனது இரு செவிகளினாலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறேன். சொன்னார், பிள்ளையை பற்றி கேட்கிறேன், பிள்ளையை பற்றி கேட்கிறேன். அப்படின்றா பிள்ளை எப்படி பிறக்குது என்பதை பற்றி கேட்கிறேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆணின் நீர் வெள்ளையானது, பெண்ணின் நீர் மஞ்சளானது. இதுதான் பொதுவான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்துறாங்க. அவ்விரண்டும், அவை இரண்டும் ஒன்று சேர்ந்து, அப்படின்னா அவ்விரண்டும் தான் இது, ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுக்கிலமும் ஒன்று சேர்ந்து, ஆணின் இந்திரியம் பெண்ணின் இந்திரியத்தை மிகைத்து விட்டதென்றால், அப்படின்ற எது செல்வாக்கு செலுத்திட்டு உள்ளுக்கும், ஆணின் இந்திரியம் பெண்ணின் இந்திரியத்தை மிகைத்து விட்டதென்றால், அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு அவை ஆண் பிள்ளையை தரும், அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு அவை ஆண் பிள்ளையை தரும். அதை அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நடக்குது என்பதை விளக்கப்படுத்துறாங்க. ரெண்டு பேருடையவும் இந்திரியம் ஒன்று சேரும். யாருடைய இந்திரியம் மிகைக்குதோ அந்த இனம் தான் வரக்கூடிய, இதுதான் தெக்கும் என்ன ஆட்கள் மருத்துவ உலகத்திலேயும் சொல்றது. இது அப்பவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தான். அப்ப ஆணின் இந்திரியம் பெண்ணின் இந்திரியத்தை மிகைத்து விட்டதென்றால் அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு அவை ஆண் பிள்ளையை தரும். தொடர்ந்து சொன்னாங்க, பெண்ணின் இந்திரியம் ஆணின் இந்திரியத்தை மிகைத்து விட்டதென்றால், பெண்ணின் இந்திரியம் ஆணின் இந்திரியத்தை மிகைத்து விட்டதென்றால் அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு அவை பெண் பிள்ளையை தரும். அவர் என்ன சொன்னாரு? பிள்ளையை பற்றி உடம் கேட்டு வந்துள்ளேன் தான் சொன்னார். அப்படின்னா பிள்ளையை பற்றி தான், பிள்ளை எப்படி பிறக்குது உருவாகுது பிறக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு பேருடைய இந்திரியம் ரெண்டுடைய நிறத்தையும் சொல்லி ஆண் பிள்ளை பிறப்பதா இருந்தால் எதன் காரணமாக பிறக்குது, பெண் பிள்ளை பிறப்பதாக இருந்தால் எதன் காரணமாக பிறக்குன்னு சொன்னார். இப்ப அந்த யூத அறிஞர் சொன்னார், நிச்சயமாக நீர் உண்மை சொன்னீர், நிச்சயமாக நீர் ஒரு நபியை ஆவீர், நிச்சயமாக நீர் உண்மை சொன்னீர், சின்னமாக நீர் ஒரு நபியாவீர் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சௌபான் ரதியல்லாஹு தொடர்ந்து சொல்றாங்க, இதை அறிவிக்கிறவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போன பிறகு சொன்னார்கள், அவர் என்னிடம் கேட்டதையெல்லாம் கேட்டார், அவர் என்னிடம் கேட்டதையெல்லாம் கேட்டார், அல்லாஹ் அதனை எனக்கு கொண்டு வரும் வரைக்கும் அதை பற்றிய எந்த அறிவும் எனக்கு இருக்கவில்லை. அல்லாஹ் அதனை என்னிடம் கொண்டு வரும் வரைக்கும், அதாவது அந்த அதை பற்றிய அறிவை அல்லாஹ் என்னிடம் கொண்டு வரும் வரைக்கும் அதை பற்றிய எந்த அறிவும் எனக்கு இருக்கவில்லை. அவர் கேட்டார் இல்லையா, மனிதர்கள் எங்கு இருப்பார்கள், அவர்களுடைய முதலாவது அன்பளிப்பு என்ன, அதுக்கு பிறகு உள்ள சாப்பாடு என்ன, அதுக்கு பிறகு பானம் என்ன, அதுக்கு பிறகு பிள்ளைகளை பிள்ளை உருவாக்கம் பிள்ளை பிறப்பு பற்றி அவர் கேட்டத எதை பற்றியும் எனக்கு எந்த ஒரு அறிவும் கிஞ்சித்தும் இருக்க இல்லை. அவர் கேட்க கேட்க அல்லாஹ்தானே செஞ்சு கொண்டிருந்தார், எனக்கு வஹி மூலமா தெரிஞ்சு கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் அதனை எனக்கு கொண்டு வரும் வரை அதை பற்றி எந்த அறிவும் எனக்கு இருக்கவில்லை என்று அவர் போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் கேட்டதையெல்லாம் கேட்டார் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. ஸஹீஹ் முஸ்லிம் இருக்குது, ஹதரத் தௌபான் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இப்படி இந்த ஹதீஸ் நிறைய தகவல்களை தரக்கூடிய ஹதீஸ். ஹைர், இது அவங்களுக்கு தெரியும் எங்க இருக்குது, தௌராத்தில் இருந்து படிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்றார், உண்மையை சொன்னீர், நீ ஒரு நபிதான் என்றுதான் சொன்னது. என்ற இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதா இருந்தால் நபியாகத்தான் இருக்கணும் என்பதுதான் தெரியும். ஹைர், இந்த ஹதீஸ்ல முக்கியமான பகுதி ஏழைகளின் சிறப்பில் ஒரு பகுதி இருக்குது, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் படி சூனத்தில முதலாவது இந்த பாலத்தை முதலாவது சிராத்தை கலக்கிறது. அப்ப சூனத்திலையும் முதலாவது, ஹௌபதியும் முதலாவது, இந்த சிராத்தை கலப்பதிலும் முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதுக்குள்ள நபி அவர்களும் இருக்கிறாங்க இந்த இதுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க இந்த இதுல. ஹைர், இதே போல ஏழைகளை பொறுத்த மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க, அவர்களுக்கே உள்ள சிறப்பு, அதைத்தான் நாங்க இந்த இடத்துல படிச்சு கொண்டோம். அதே நேரத்தில் இந்த சிறப்புக்கு அப்பால், இது முதல் பகுதியை நாங்கள் முடிக்கிறோம், ஏழைகள் பற்றிய இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சிறப்புகள் பகுதியை முடிக்கிறோம். அடுத்ததாக ஏழைகளை பொறுத்த மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை விரும்பி இருக்கிறான், நேசிக்கிறது. எப்படி அல்லாஹுவை நேசிப்பது என்பது இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறது என்பது, நல்லவர்களை நேசிக்கிறது, சஹாபிகளை நேசிக்கிறது என்பது போல செல்வந்தர்களை நேசிப்பது என்று ஒன்று வரையில்லை. ஆனால் வறியவர்களை நேசித்திருந்து ஒன்று வந்திருக்கிறது. காரணம் என்னென்றால், வறியவர்களை நேசிப்பதன் மூலம்தான் வறியவர்களுக்கு உதவுவதற்கு மனம் பிறக்கும். ஒருவருக்கு நேசம் என்று ஒன்று இல்லாவிட்டால் கருணை என்பது பிறக்காது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கணவன் மனைவியை பற்றி அவர்களுக்கு இடையில வாக்கியப்போ வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, கணவன் மனைவியராகிய உங்களுக்கு இடையில் அல்லாஹ் மவத்தத் அன்பையும் வரஹ்மா கருணையையும் ஏற்படுத்தியிருக்கிறான். அன்பு அல்லாஹ் முற்படுத்தியிருக்கிறான். அன்பு இல்லை என்றால் கருணை இல்லை. அன்பு இருந்தால்தான் கருணை வரும். கருணை இருக்குது அன்பு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது என்றால், கருணை இருந்தால் கட்டாயம் இது இருந்துதான் ஆகணும். அன்பு அன்பின் வெளிப்பாடு தான் இதுவாக இருக்கலாம். ஒரு கட்டத்தில் கருணையா ஒருவர் மற்றவருக்கு கருணை காட்டுகிறார் என்றால், நிச்சயமாக கருணை காட்டுபவர் கருணை காட்டப்படுபவரின் மீது அன்பு வைத்திருக்கிறார். இறங்குவதற்கும் ஒரு அன்பு தேவை. இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப நாங்க பார்க்க போற பகுதியில் ஏழைகளை நேசித்தல் என்று ஒன்று வைத்திருக்கிறான், செல்வந்தர்களை நேசித்தல் என்று ஒன்றும் சொல்லப்படவில்லை. வறியவர்களை நேசித்தல் என்பதை அல்லாஹ் வைத்திருப்பதானது வறியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்குரிய ஒரு வழியாக இருக்கிறது. நீங்க அதை இயற்கையாக ஏற்படுத்திக்கோங்க. நாங்கள் படித்தோம், அன்பு என்பது ரெண்டு வகை. ஒன்று இயற்கையாக இருக்கும், மற்றது நாங்கள் உண்டாக்கிக் கொள்ளணும். இது இயற்கையாக வராது. ஏழைகள் மீது அன்பு என்றால் நாங்கள் என்ன செய்யணும், இயற்கை போல அதை ஆக்கிக் கொள்ளணும். எங்களுக்கு அது சம்பாதித்தெடுத்துக்கொள்ள தெம்பித்து முயற்சியெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏழைக்கு இறங்குவது உன்னிடத்திலே நல்லவற்றை செய்வதையும் வெறுக்கப்பட்டவற்றை விடுவதையும் ஏழைகளை அன்பு வைப்பதையும் கேட்கிறேன். மூன்று கேட்கிறான். உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் இதல் ஹைராத், நல்லவற்றை செய்வதையும் தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்டவற்றை விடுவதையும் என்றால் அதுக்கும் யாருதான் உதவி செய்யணும், அவ்வாஹுபல் மசாக்கின், ஏழைகளை அன்பு வைப்பதையும். ஏழைகளை அன்பு வைப்பதையும் உன்னிடத்தில் கேட்கிறேன். எங்களுக்கு அந்த அன்பையும் அல்லாஹ் தரணும் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அல்லாஹு தஆலா இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை மூலமாக அதான் கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இதை ஓதி வருது நாங்க. அப்ப இந்த அன்பு எங்களுக்கு வரும். இன்னி அஸ்அலுக்க فعل الخيرات وترك المنكرات وحب المساكين مسكين ده فن مدى مساكين حب لانه اللهم اذا نيل دعاء لدى من وريبوهم نا مدد فهذه مرتب 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 أسألك فعل الخيرات خيره وترك المنكرات وحب المساكين அல்லாஹ்வே நல்லவற்றை செய்வதையும் வெறுக்கப்பட்டவற்றை அதாவது தடுக்கப்பட்டவற்றை மோசமானவற்றை விடுவதையும் ஏழைகளை நேசிப்பதையும் உன்னிடத்திலே கேட்கிறேன். ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதிலையும் இருக்குது, திருமிதியிலையும் இருக்குது இந்த அறிவிப்பு. ஏழைகளை தனக்கு அன்புக்குரியவர்களாக ஆக்கும்படி அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கிறது. அல்லாஹ் நமது இதயங்கள்ல அன்பை ஒருவர் மீது போடுவதற்கும் நாங்கள் அல்லாஹாலத்தில் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒன்று இருக்குது. நாங்கள் முயற்சிக்கும் அதே நேரத்தில் அதை அல்லாஹிடத்தில் சாத்தியப்படுத்தி தரும்படி கேட்டோம். அவங்களே இந்த துவாவை கேட்டிருக்கிறான். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க ஃபிஅல் அல்-கைராத்தி வத்தர்கல் முன்கராத்தி வஹுப்பல் மசாகீன் வ அன் தக்ஃபிரலி வத்தர்ஹமனி என்று சொல்லக்கூடிய நீண்டு செல்லக்கூடிய துவா. ஆகவே ஏழைகளை நேசித்தல் என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கு. மிஸ்கின்களை ஃபக்கீர்களை நாங்கள் நேசிப்போம். ஹஜ்ரத் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனது தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எனக்கு பணித்தார்கள், ஏழு விடயங்கள் எனக்கு பணித்தார்கள். இப்ப சொல்றதும் முஸ்னது அஹ்மதில் இருக்குது. எனது தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர் ரழியல்லாஹு எனது தோழர்யாக சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு எனது தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஏழு விடயங்களை பணித்தார்கள். அதாவது ஏழு விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க, நீங்க செஞ்சு வாங்க. ஏழைகளை அன்பு செலுத்தும்படியும் ஏழைகளை நேசிக்கும்படியும் முதலாவது இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏழைகளை நேசிக்கும்படியும் அவர்களுடன் நெருங்கி இருக்கும்படியும். அல்லாஹ் நெருங்கி இருக்கின்ற பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கின்ற அர்த்தம் அல்ல, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில இடைவெளி ஒன்றை வைத்துக் கொள்ளக்கூடாது. விளங்குற என்ன, ஏழைகள் ஒரு வகுப்பார் என்று இடைவெளி ஒன்று மற்றவங்க வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏழைகள் தான், ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு திரை இருக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் பள்ளியில மஸ்ஜிதில் எப்படி தொழுகையின் போது எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இடைவெளி இல்லையோ, அதே போல மஸ்ஜிதுக்கு வெளியேயும் எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. ஆகவே தான் சொன்னாங்க என்ன, ஏழைகளை நேசிக்கும்படியும் அவர்களுடன் நெருங்கி இருக்கும்படியும் எனக்கு ஏவினார்கள். எனக்கு கீழுள்ளவர்களை பார்க்கும்படியும் எனக்கு மேலுள்ளவரை பார்க்க வேண்டாம் என்றும் ஏவினார்கள். எனக்கு கீழுள்ளவரை பார்க்கும்படியும் எனக்கு மேலுள்ளவரை பார்க்க வேண்டாம் என்றும் ஏவினார்கள். எனக்கு கீழுள்ளவரை நான் பார்க்கும்படியும் எனக்கு மேலுள்ளவரை நான் பார்க்க வேண்டாம் என்று மேவினார்கள். எனக்கு அது அர்த்தம் என்ன, உலக வாழ்க்கையில நாங்க எப்பொழுதும் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேமத்துகளோ ஒப்பிட்டு பார்க்கும் போது எங்களை விட குறைய கிடைத்திருக்கிறவரை பார்த்தா நாங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வோம், சுக்ர செய்வோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை காட்டிலும் கூட கொடுக்கப்பட்டுள்ளவருடைய நியமத்துகள் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அல்லாஹ் கூட கொடுத்திருக்கிறானே, எனக்கு கொடுத்தது போதாதே என்றுதான் எங்களை சிந்தனை வேறு செஞ்சவர் இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, எனக்கு கீழுள்ளவரை நான் பார்க்கும்படியும் எனக்கு மேலுள்ளவரை நான் பார்க்க வேண்டாம் என்றும் எனக்கு ஏவினார்கள். உறவினர்கள் பின்னோக்கி போனாலும் நான் சேர்ந்து நடக்கும்படியும் எனக்கு ஏவினார்கள். அவர்கள் என்னோட என்ன செய்யறாங்க, இல்ல ஒட்டி வாழ்றாங்க, இல்ல நான் என்ன செஞ்சு கொள்றது, சேர்ந்து வந்து கொள்றது. நான் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறைய விளக்கமாக படிச்சுட்டோம். உறவினர்கள் பின்னோக்கி போனாலும் நான் சேர்ந்து வாழும்படி எனக்கு பணித்தார்கள். எவரிடத்திலும் எதுவும் நான் கேட்கக்கூடாது என்று பணித்தார்கள். அருமையான உபதேசங்கள், எவரிடத்திலும் எதுவும் நான் கேட்கக்கூடாது. நான் சொல்லி தந்திருக்கிறேன், பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கும். அதனால தான் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செஞ்சார். இன்னொரு கட்டத்தில் எவரிடத்திலும் எதுவும் கேட்க மாட்டேன், நான் குதிரையில் அல்லது ஒட்டகத்தில் இருக்கும் போது எனது தடி கீழே விழுந்தாலும் நானாக இறங்கினால் எதை எடுத்துக்கொண்டு மேல ஏறுவேன். ஏ நபி அவர்களுடைய ஒரு உபதேசம் அது. எவரிடத்திலும் நான் எதுவும் கேட்கக்கூடாது என்று எனக்கு கேவினார்கள். கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தை உண்மையை நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு பணித்தார்கள். சொல்லுவது கஷ்டமாகத்தான் இருக்கும்,
சொல்லும் போது அது எனக்கு பாரமாக இருக்கும், அல்லது கேட்பவருக்கு என்ன செய்யலாம், அது பாரமாக இருக்கலாம். கசப்பாக இருந்தாலும் உண்மையை சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு பணித்தார்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நிந்திப்பவனின் நிந்தனையை நான் பயப்படக்கூடாது என்று பணித்தார்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நிந்திப்பவனின் நிந்தனையை நான் பயப்படக்கூடாது என்று பணித்தார்கள் எனக்கு. அப்படின்றா அல்லாஹுவை பற்றி, அவருடைய ஏவல் விளக்கல்களை பற்றி, போதனைகளை நான் அடுத்தவருக்கு சொல்லும் போது யாராவது அப்படி இப்படி இழிச்சொல் சொன்னால், பழிச்சொல் சொன்னால், நிந்தித்தால் நான் செய்யக்கூடாது, எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது, அதுக்கு பயப்படவும் கூடாது என்று எனக்கு பணித்தார்கள். لا حول ولا قوه الا بالله வை அதிகம் சொல்லி வரும்படி எனக்கு பணித்தார்கள். இது திக்ரங்களுக்கு தெரியும், لا حول ولا قوه الا بالله வை அதிகம் நான் சொல்லி வர வேண்டும் என்று எனக்கு பணித்தார்கள். ஏனெனில் இது என்பது இந்த لا حول ولا قوه الا بالله என்ற வார்த்தைகள் அரசுக்கு கீழுள்ள பொக்கிஷத்திலிருந்து உள்ளதாகும். அரசுக்கு கீழுள்ள பொக்கிஷம் ஒன்றிலிருந்து உள்ளதாகும். அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே ஒரு பொக்கிஷம் இருக்கு, விளக்கத்தை வார வாரம் நாங்கள் பார்ப்போம் எப்படின்ட்டு. அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே ஒரு பொக்கிஷம் இருக்குது, லா ஹவுல வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹ் என்பது அந்த பொக்கிஷத்திலிருந்து உள்ளதாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நியாயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப ஏழு வந்து இருக்கிறா, ஏழைகளை நேசித்தல், அவர்களோடு நெருங்கியிருத்தல், தனக்கு கீழுள்ளவரை பார்த்து மேலுள்ளவரை பார்க்காதிருத்தல், ரெண்டு, உறவினர்களுடன் சேர்ந்திருத்தல், எவரிடத்திலும் எதுவும் கேட்காதிருத்தல், நாலு, சத்தியத்தை பேசுதல், அல்லாஹுடைய விஷயத்தில் நிந்திப்பவர் பழிப்பவரின் பழிச்சொல்லை இடிச்சொல்லை நிந்தனையை நான் பயப்படாதிருக்கல், ஆறு, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ்வை அதிகம், சும்மா இல்ல ஒரு காரணத்தில் இல்ல, அதிகம் சொல்ல வேண்டும். ஏழு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்திருக்கலாம். இதன்படி ஏழைகளை நேசித்தல் என்பது நிரூபணமாகுது. இஸ்லாம் அதற்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது. இறுதியாக ஏழைகளை நேசிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இஸ்லாம் ஏன் ஏழைகளை நேசிக்க சொல்லிருக்கு என்பதை நாங்கள் படித்தோம். இப்போ இப்படி செய்வதனால், ஏழைகளை நேசிப்பதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், முதலாவது இஹ்லாஸ் வரும். எதை செய்தாலும் யாருக்காக செய்யக்கூடிய பண்பு வரும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய பண்பு வரும், இஹ்லாஸ் அது கொண்டு வரும் இந்த வாழ்க்கையில். ஏனென்றால் வசதி உள்ளவனுக்கு, செல்வம் செல்வாக்கு உள்ளவனுக்கு ஏதும் உதவி செஞ்சால் அவன் என்ன செய்வான், எங்களுக்கு நல்ல சூவனீர் ஒன்று போட்டு தருவான், அல்லது கைமாறு செய்வான் எங்களுக்கு, அப்படித்தானே, எங்களுக்கு மகளிர் கல்யாணத்துக்கு 75,000 ரூபாய்க்கு உதவி பண்ணாரு, நாம் என்ன செய்வோம், ஒரு 25,000 ரூபாய்க்கு என்னது நாலு பேர்த்து சொல்லி தெரிவான், உதவியை சொல்லுவான். ஆனா ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சு பாருங்க, அவன் அதை யாரையும் சொல்லிக் கொண்டிருக்கவும் மாட்டான் பெரும்பாலும், விளங்குதான், ஏதாவது அவனுக்கு சந்தை வாய்ப்பெல்லாம் குறைவு. ரெண்டாவது, அவன் எடுத்துக்கிட்டு அவனோட அதை வச்சுக்கிட்டு இருந்துருவான், அதுக்கு கைமாறு செய்யறதுக்கு அவன் இடத்துல வழியும் கிடையாது. இப்ப நான் உதவி செய்யும் போது எனக்கு தெரியும் இதுக்கு எந்த கைமாறும் கிடைக்காது, எந்த பிரதி விவகாரமும் எனக்கு இதுல இல்லை என்பது தெரியும். ஆனால் ஒரு ஏழை அல்லாத வசதி உள்ளவனுக்கு செஞ்சால் கைமாறு பெரும்பாலும் கிடைக்கும் என்பது தெரியும், ரெண்டு வித்தியாசம். எனவே ஏழைக்கு உதவி செய்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய முதலாவது பலன் நம்முடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ் உறுதியாகும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறது உறுதியாகும். நாங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் இடத்திலிருந்து, நமக்கு பிறகு உபகாரம், கைமாறு, குறைஞ்சபட்சம் வாயினால் அவன் புகழ்ந்து பேசணும் என்பதை எதிர்பார்க்க மாட்டோம். ரெண்டாவது, பெருமையே இல்லாதார் இல்லாமல் ஒழிக்கும். ஏழைகளோட நெருக்கத்தை வைக்கிறோம், அவர்களை நேசிக்கிறோம் என்றால் சாதாரண மக்களோடு நாங்கள் என்ன செய்கிறோம், உறவு வைக்கிறோம், பலகீனர்களோடு உறவு வைக்கிறோம், சமூகத்தில் நாதியற்றோர் நலிவுற்றோரோடு நாங்கள் உறவு வைக்கிறோம். இது எங்களுடைய தரத்திலிருந்து நாங்கள் இறங்குவோம். இது சும்மா செய்ய இயலாது. அவருடைய வீட்டுக்கு போறதுக்கும், அவருடைய சாணிக்கில் புகுறதுக்கும், அவருடைய ஓலை வீட்டில் போய்த்து உட்கார்றதுக்கும், ஒரு அவர்களுடைய இன்ன பல விஷயங்களில் கலந்து கொள்றதுக்கும் நாங்கள் எங்களுடைய தரம் எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கும், கீழே இறங்கி போகணும். அது செய்வதாயிருந்தால் நிச்சயமாக அது எங்களிடத்தில் எதை கொண்டு வரும், பணிவை கொண்டு வரும். எங்களிடத்தில் கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய பெருமை அப்படியே போகும். எனவே ஏழைகளை நேசித்து வாழ்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலாபலன் என்ன, பெருமை இல்லாம போகும். ஏழைகளோடு நெருங்கி இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த ஏழைகளோடு இருக்கிறத அவங்க விரும்பி இருக்கிறாங்க. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னதும் அதுதான், என்ன ஏழைகளோடு இருந்து கொள்ள பாருங்க, அப்ப உங்களுக்கு கீழே உள்ளவங்களை நீங்க பார்க்கலாம், மேல உள்ளவங்களை பார்க்க வேண்டிய தேவை வராது. ஏன்டா, ஏழைகள் உங்களை விட குறைந்த வசதியில் உள்ளவங்களா இருப்பாங்க, உங்களோட பார்வை அவர்களோட தான் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே ஏழைகளோட நெருங்கி இருப்பதனால், அவர்களை நேசிப்பதனால், அவர்களோட உறவு வைத்துக் கொண்டிருப்பதனால் கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலாபலன் எங்களுடைய பெருமைத்தனம் இல்லாமல் போகும், பணிவு எங்களிடத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஏழைகளினுடைய நட்பு, அவர்களுடைய நெருக்கம், அவர்களுடைய நேசத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய மற்றொரு பலன் தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்றான், எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்றான். இந்த ஹதீஸ்ல நான் ஏற்கனவே முந்தியும் சொல்லி தந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பலகீனமான கூட்டம், அவர் வாழ்க்கையில ஒரு பலகீனமான கூட்டம். அவர்களோட நாங்கள் நெருங்கி வாழும் போது பலகீனர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு துஆவை வைத்திருக்கிறான். அவர்கள் எங்களுக்காக துஆ செய்வாங்க, யாப்பா எனக்கு உதவி செய்யறான் செய்தான், அவனுக்கு நீ மென்மேலும் மெனசை கொடு, கூட்டி கொடு. இது அவர்களுடைய துஆ எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். எனவே ஏழைகளை நேசிப்பதும் அவர்களோடு நெருங்கி இருப்பதும் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படுவதற்கு காரணம். இது அவர்களை நேசிப்பதனால் கிடைக்கக்கூடிய மற்றொரு பலாபலனாக இருக்கிறது. ஹைர், இதுவரை நேரமும் வலா யஹுப்பு அலா துஆமில் மிஸ்கின்ல ஏழைக்கு உணவளிப்பதை அல்லது ஏழையின் உணவை அவன் தூண்டுவதில்லை என்று ஆசுபுன் வாயில் அல்லது அவன் போன்றவனை பற்றி அல்லாஹ் சொன்ன அந்த பண்புல, ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டுதலை விளங்குவதாயிருந்தால் ஏழைக்கு உணவளித்தலை விளங்கணும், ஏழைக்கு உணவளிப்பதை விளங்குவதாயிருந்தால் ஏழை என்பதை விளங்கணும். அப்ப மிஸ்கீன் என்றால் என்ன, ஃபக்கீர் என்றால் என்ன, இரண்டுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன, இஸ்லாம் மிஸ்கீன் ஃபக்கீருக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்குது என்பதை பற்றி நாங்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டோம். இன்னும் இருக்குது ஏழைகளை பற்றி, இன்னும் இருக்குது ஏழைகளை பற்றி. ஏன்னா சமூகத்தில் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு பகுதி தான் எல்லாவற்றையும் நாங்கள் அமைத்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏழை என்றால் நாங்கள் உதவணும், ஏழையினுடைய சிறப்பு என்ன, உதவுறது என்றால் எப்படி உதவுறது, எந்த அமைப்பில் உதவுறது, இஸ்லாம் ஏழைக்கு கவனம் செலுத்துவதற்கு வைத்துள்ள பகுதிகள் என்ன, எத்தீமுக்கு வைத்துள்ள பகுதிகளை படித்தோமே, அவருடைய நிர்வாகம், அவருடைய பராமரிப்பு, அவருடைய சொத்துக்களை பராமரித்தல், அவருடைய காலப்பகுதி, அவருடைய வயது அல்ல, இடைப்பட்ட காலத்தில் உள்ளது, அவர் வயது வந்ததுக்கு பிறகும் புத்தி சித்த சுவாதீனம் சரியா இல்லாவிட்டால் என்ன செய்யறது, இதெல்லாம் தனிப்பாடமாக இருக்கிறது போல ஃபக்கீர் மிஸ்கீன் ஒரு தனிப்பாடம் இஸ்லாத்தில், அது யாரும் நாங்கெல்லாம் பேசுறது இல்லை, ஃபக்கீர் மிஸ்கீன் தனி பாடம். இந்த விஷயங்களை தான் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் வார வாரம் சொல்லுங்க, பெரும் பகுதி இருக்குது. நான் அன்றைக்கு சொன்னது ஃபக்கீரனுடைய சிறப்பும், ஃபக்கீரோடு நெருங்கி இருக்க வேண்டிய அன்பு செலுத்த வேண்டியதன் அவசியமும், நெருங்கி அன்பு செலுத்துவதனால் கிடைக்கக்கூடிய பலாபலனும் மூன்று தான் படித்தோம். ஃபக்கீர் ஏழை என்றால் யார் என்று படித்தோம் ஒன்று, அதுக்கு பிறகு ஃபக்கீர் மிஸ்கீனுடைய சிறப்பு இரண்டாவது, மூன்றாவது ஃபக்கீர் மிஸ்கீனை நெருங்கி இருத்தல் நேசித்தலை இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளமை மூணாவது, நாலாவது ஃபக்கீர் மிஸ்கீனை நெருங்கி நேசித்திருப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் நன்மைகள் என்பதை பற்றி படித்தோம். தொடர்ந்து ஃபக்கீர் மிஸ்கீனை பற்றி இன்னும் இருக்குது. குர்ஆன்ல ஃபக்கீர் மிஸ்கீனுக்கு என்னென்ன கொடுக்கும்படி சொல்லப்பட்டுள்ளது, கனிமத்தில் கொடுக்கும்படி சொல்லப்பட்டிருக்குது, ஃபைதுல கொடுக்கும்படி நாங்கள் படித்தோம், எத்தீமுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதே போல ஃபக்கீர் மிஸ்கீனுக்கும் இடம் இருக்குது, ஜகாத்துல இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி ஃபக்கீர் மிஸ்கீன்களை வேறு வகைகளில் கையாளும்படி இஸ்லாம் சொல்லியிருக்குது. வறுமை என்பது எந்த வகையிலெல்லாம் வருகிறது, வறுமைக்குரிய காரணங்கள் எதுவும் இருக்குதா, வறுமைய உலகத்தில் ரெண்டு வகைகளில் பார்க்கிறோம், ஒன்று முயற்சியின் பின்னரும் வறுமையில் இருப்பவர்கள், மற்றது முயற்சி இல்லை அவர்கள் தன்னியல்பாகவே வறுமையைத்தான் வைத்துக் கொண்டிருப்பதை விரும்புபவர்கள், இதுல எது அங்கீகரிக்கப்பட்டது எது அங்கீகரிக்கப்படாதது. வறுமை இந்நிமித்தம் ஒரு மனிதன் உலகத்தில் படக்கூடிய கஷ்டத்தினால் அவனுக்கு ஏதும் அல்லாஹ் பிரதிபலன் வைத்திருக்கிறானா, ஒரு மனிதன் வறுமையில வாழ்றான் அதுக்கு அல்லாஹ் ஏதும் பிரதிபலன் வைத்திருக்கிறானா, அதே நேரத்தில் வறுமைய ஒழிக்கலாமா, ஏழ்மையை இல்லாமலாக்கலாமா முழுமையாக, அல்லது வறுமையை போக்குவது என்பது தனிநபரோடு சம்பந்தப்பட்டதா அல்லது சமூகத்தோடு சம்பந்தப்பட்டதா, நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாம் பிரிச்சு பிரிச்சு நான் வார வாரம் சொல்லி தருவேன். இது ஒரு பெரிய பாடம். மிஸ்கீன் ஃபக்கீர் என்பது எங்களுக்கு ஹதீஸ்ல வருவது போல, ஃபக்கீர் என்பவர் மக்களிடம் போய் அவருக்கு ஒன்று அல்லது இரண்டு கவலங்கள் அவருக்கு கொடுத்து அனுப்பப்படுபவர் ஃபக்கீர் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஃபக்கீர் என்பவர் மனிதர்களிடம் போகிறார், ஒன்று அல்லது இரண்டு கவலங்கள் அவரை திருப்பி அனுப்புகிறது. வந்தா 5-10 ரூபாய் கொடுத்து அனுப்புவோம், என்ன ஒரு குத்தாரத்தை கொடுத்து அனுப்புவோம், ஒரு ரெண்டு பேரிச்சம் பழத்தை கொடுத்து அனுப்புவோம், அன்றைக்கு அவங்களுடைய பாஷையில சொல்லுறாங்க. இவர் அல்ல ஃபக்கீர் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உண்மையான ஃபக்கீர் யார், உண்மையான மிஸ்கீன் யார், அதை எப்படி அடையாளப்படுத்துறது என்பதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நாங்கள் படிக்க வேண்டியிருக்குது. வருபவர்களுக்கெல்லாம் கொடுக்கத்தான் வேண்டுமா, வீட்டுக்கு வாரான் கடைக்கு வாரான் நல்லாவே இருக்கிறான் நல்லாவே இருக்கிறாள் நல்லாவே இருக்கிறான் நல்லாவே இருக்கிறாள், இவங்களுக்கும் நாங்கள் ஃபக்கீர் மிஸ்கீன் என்று கொடுக்கணுமா, குதிரையின் மீது இருந்து வந்தாலும் கேட்டால் கொடுங்க என்பது இது, பாத்திரம் அறிந்து பிச்சை போடணும் என்பதையும் இஸ்லாம் சொல்லியிருக்குதா, இதெல்லாம் ஒரு பெரிய பாடம் நான் படிப்பித்து தரப்போறேன் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் தனியா யாரும் படிப்பிக்கிறது இல்ல, கிடைக்கிறது இல்ல, இன்ஷா அல்லாஹ் வார வாரம் தொடர்ந்து படிப்போம். இன்றைக்கு உள்ளதுல ஏதாவது மேலதிக விளக்கங்கள் தேவையா கேட்டுக்கோங்க. ஷபாத்துல் குப்ரா என்றால் ஷபாத் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஷபாத் இருக்கு மர்மையில, ஒன்று ஷபாத் குப்ரா ஷபாத் உதுமான்னு சொல்லுவாங்க, அதாவது பொதுவான ஷபாத், மக்கள் எல்லாம் மறுமையில எழுப்பப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் எந்த விதமான கேள்வி கணக்கும் ஆரம்பிக்கப்பட்டு இருக்காது, விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்காது. அந்த நேரத்தில் மக்கள் அவதிப்பாட்டி கொண்டிருக்கும் போது சிலர் போய் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் சொல்லுவாங்க, அவங்க ஒரு காரணத்தை சொல்லி அவங்க நான் சோனத்தில் செஞ்ச அந்த மரத்தில் ஒவ்வொரு நபி இடத்திலையும் போகும்போது ஒரு நபியும் அடுத்த நபியை காட்டி விடுவாங்க, இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போகும்படி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் நான் சொல்லி தந்தேன், அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அல்லாஹுடைய அரசுக்கு கீழே போய் சுஜூதில் விடுவாங்க. துவாவை பற்றி படிக்கும்போது நாங்கள் படித்தோம், அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு விளக்கம் சொல்லும்போது இது படித்தோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அந்த நேரத்தில் இதற்கு முன் நான் அறிந்திராத அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை எனக்கு உரிக்க செய்வான்னு சொன்னாங்களே, நான் அல்லாஹுடத்தில் கேட்பதற்கு முன் அல்லாஹ் எனக்கு அந்த சுஜூதில் இருக்கும் போது அல்லாஹுவை புகழும் வார்த்தைகளை உரிக்கச் செய்வான், அதுக்கு முன் அது நான் கேட்டது கிடையாது, இப்ப அதுக்கு பிறகு நான் அல்லாஹுடத்தில் சுஜூதில் கேட்பேன். என்ன மக்களுக்கு கேள்வி கணக்க விசாரணையை துரிதப்படுத்து என்று நான் கேட்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் சுஜூதிலே இருப்பேன், அந்த நேரத்தில் எனக்கு சொல்லப்படும் அல்லாஹுவால தலையை உயர்த்துவீராக, நீர் கேட்கப்பட்டது உமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படும். இப்ப நான் எழுப்புவேன், அதனுடைய இது ஆரம்பிக்கும், பொதுவான விசாரணை ஆரம்பிக்கும். நபி அவர்கள் அந்த நேரத்தில் சுஜூதில் செஞ்சது இருக்கிறேன், அதுதான் பெரிய ஷபாத், மகத்தான ஷபாத், காஃபிர்கள் முஸ்லிம்கள் எல்லோருக்குமான தன்னுடைய உம்மத்தினர் மற்றும் உண்டான எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர் எல்லோருக்குமான முழு மனித குலத்துக்குமான பொதுவான ஷபாத். அதுதான் ஷபாத் ஒபுமா என்றும் சொல்லப்படும், ஷபாத் குபுரா என்றும் சொல்லப்படும். கலக்கிறது சொன்னா நிபந்தனையோட, நாங்கள் கலக்கிற போது எனக்கு அவர்களுடைய செல்வத்தை பராமரிக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய சொத்துல இருந்து என்னுடைய சொத்துக்கு எதுவும் வந்துவிடக்கூடாது. அவர்களுடைய சாப்பாடும் எங்களுடைய சாப்பாடும், அவர்களுடைய சல்லியில இருந்தும் எங்களுடைய சல்லியில இருந்தும் ஒன்னா போட்டு வாங்குறது தான் ஷேர் பண்ணி கொள்வது. அதான் துகாலை தூகும், நீங்கள் அவர்களோடு கலந்து கொண்டால் அவர்கள் தீனில் உங்களுடைய சகோதரர்கள் தான். அதே சமயத்தில் வேறாக பிரித்து கணக்கு வைத்துக் கொள்ளோ ஏதும், அவங்களுக்கு வேறே ஆக்குறது எங்களுக்கு வேறே ஆக்குறது கலப்பும் இல்லை. அதே அது என்னத்துக்காக சொல்லிட்டுருந்தான்னு சொன்னால், உங்களுக்கு கணக்கு வைத்துக் கொள்வது இலகு, அதை உங்களுக்கு தாராளமாக ஒன்றாக இருந்து செய்வதற்கு முடியும் என்றிருந்தால் நீங்க என்ன செய்யலாம், அதை வைத்துக் கொள்ளலாம். என்றால் உங்களுக்கு ஒன்றாக கலந்தாலும் அவர்களுடைய கணக்கு வழக்க வேறையாக வைத்துக் கொள்வதற்கு முடியும். வியாபாரம் செய்றீங்க, அவர்களுடைய செல்வத்தை முதலீடு செய்யறது வேறையாக உங்களுடைய செல்வத்தில கலக்காம, இல்ல அவர்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் கலந்து வியாபாரம் செய்யணுமா, செய்ய பிரச்சனை இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு அது நல்ல முறையில் வேறையாக கணக்கு வழக்கு நிர்வாகம் செய்ய முடியும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல ஒன்றாக கலந்தால் அதுக்கு நிர்வாகம் செய்ய கஷ்டம் என்றிருந்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, வேறையாகவே வைத்துக்கோங்க. அல்லாஹ்வின் மீதும் அவருடைய ரசூல் மீதும் அன்பு வைக்கிறது என்பது அப்படி வரையறைகள் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும். பிள்ளையை அன்பு வைப்பது என்பது ஒரு வரையறை. அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் அன்பு வைப்பது என்பதானது அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் சொல்லியுள்ள சட்டதிட்டங்கள் வரையறைகளுக்கு உட்பட்டு நடப்பதில்தான் இருக்குது. அல்லாஹ் பிள்ளைகளினுடைய பராமரிப்பை சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுடைய பராமரிப்பை சொல்லியிருக்கான். அந்த வரையறைகளை நாங்கள் சரியாக பேணாமல் நடப்பதானது அல்லது நடந்து கொண்டு அல்லாஹுவை நேசிக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறேன் என்று சொல்ல இயலாது. என்ன, அவர்கள் பிள்ளைகள் பராமரிப்பு விஷயத்தில் சொல்லி தந்துள்ள போதனைகளில் அவர்களை நான் என்ன செய்கிறேன், பின்பற்ற இல்லை, உதாசீனம் செய்கிறேன். பல வகையில் அது அமையும், ஆட்களையும் பொறுத்து நேர சந்தர்ப்பத்தை பொறுத்து அமையும். இப்படித்தான் என்று ஒரு வரையறதுக்கு இல்ல, நமக்கு கொடுக்க முடியுமோ முடியாதோ நாங்கள் அடுத்த வருடத்தில் சொல்வது ஒரு நல்ல செயல், இதை செய்யுங்க. அதை சொல்லுவதுக்கு எங்களுக்கு அல்லாஹத்தான நன்மை வைத்திருக்கிறான், இது பொதுவானது. ஆனால் அதை சொல்லும் போது சொல்லப்படுபவருக்கும் சொல்பவருக்கும் இடையிலான உறவு, நேரம், சந்தர்ப்பம், இது வித்தியாசம். ஒரு வயசுல சின்னால் போய் ஒரு பெரிய இடத்துல இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி சொல்வது பொருத்தமாக இருக்காது. அதே நேரத்தில் நிறைய செஞ்சு கொண்டிருக்கிறவரிடத்துல போய் அறவே செய்யாதவர் வசதி உள்ளவர் போய் சொன்னாலும் அது பொருத்தமாக இருக்காது. செய்வதற்கு வசதி உள்ளவர் செய்யாதவர், நிறைய செய்யக்கூடியவர்களிடத்தில் போய் இதை செய்ய சொன்னால் அதுவும் பொருந்தா தன்மையை ஏற்படுத்தும். இப்படி இந்த காலதேச வர்த்தமானத்தை பார்த்து நடந்து கொள்வது, யாரு எப்படி கொடுப்பான். சில பேர் வெளிரங்கத்தில் நல்ல வசதியோடு இருக்கிற மாதிரி இருக்கும், வெளிரங்கத்தில் தான் அது உள்ரங்கத்தில் வித்தியாசமாக இருக்கும். நிலைமை புரியாமல் போயிட்டு அவரிடத்தில் சொன்னால் என்ன நடக்கும், அவர் கோபப்படுவார். இப்படி இல்ல தூண்டுவது என்பது இருக்குதானே, பொதுவாக தூண்டலாம். ஒரு சபையில நாங்க பேசுறோம், அது வேற விஷயம். ஒருவரத்துல அல்லது சில பேரத்துல தனிப்பட்ட முறையில கேட்கும் போது கேட்கறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. என்னோட நெருங்கி பழகிற ஒரு கூட்டாளத்துல நான் சொல்வதற்கும் நெருங்கி பழகாத ஒருவரிடத்துல நான் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. எனவே இந்த தூண்டுதல் என்பது இதுக்கு மட்டுமில்லை, இதுக்கும் தான். நல்ல விஷயத்துக்கு தூண்டும் போது அந்த விஷயம் தூண்டுபவர், தூண்டப்படுபவர், தூண்டப்படும் சந்தர்ப்பம் நேரம் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ளப்பட்டுத்தான் செய்யப்படும். ஒரு வருடத்தில் போனாங்க, அவர் 25,000 போட்டார். அவர்த்த வாப்பாட்ட போனாங்க, அவர் 5,000 போட்டார். மகன் 25,000 போட்டிருக்கிறாரே, நீங்க 5,000 போடுறீங்கன்னு சொன்னார். மகன் போடுவார் என்றால் அது அவர்த சொத்து இல்லை, வாப்பாட சொத்து. வாப்ப போடுறார் என்றால் அது அவர்த சொத்து. விளங்குது என்ன இது? இந்த இடத்துல வந்து வாப்பா அந்த சதக்காவுடைய வாயில மாற்றி பேசுறார் என்பது இல்லை. அவர் சொல்வதிலும் சில நியாயங்கள் இருக்குது. மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்திருந்தால் யாருக்கு எதற்கு எந்த நேரத்தில் எவ்வளவு கொடுக்கணும் என்பது அவருக்கு அந்த அறிவு இருக்கும். இப்ப அவர் வாப்பாட ஆபீஸ்ல அவர் பங்காளராகவோ அல்லது வாப்பாட சொத்துக்களை அவர் தானாக அனுபவிப்பவராக இருக்கிறார். 25,000-50,000 போடுவார். வாப்பா அவருக்கு தெரியும், கஷ்டப்பட்டு எப்படி வந்தேன், என்னுடைய முதிர்ச்சி வளர்ச்சி, இந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு, உங்களை போல பல பேரை நான் கண்டவன், எவ்வளவு தரணும் இந்த நிகழ்ச்சிக்கு என்பது எனக்கு தெரியும். அது அவர் சொன்னார், நடந்தது. மகன் கொடுப்பார் என்றால் மகந்த சுத்திரைந்து இல்லை, வாப்பாட சுத்திரைந்து கொடுக்கிறார். வாப்பா தார் 5,000, வாப்பாட சுத்திரைந்து தார். அது எனவே எது பெறுமதி கூட? அடுத்தவர் எடுத்து பெரிய தொகை கொடுப்பதில்லை, தன்னுடைய தொகையில சொத்துல இருந்து தொகை கொடுப்பதற்கு. இது ஆட்களுடைய சந்தர்ப்பத்தினுமே பொறுத்து வித்தியாசம். அதான் சொல்றாங்க, வார வாரம் அதை தொடர்ந்து படிப்போம். ஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வஅத்தூபு இலைக்.